நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பட்டர் பிஸ்கட் பாட்காஸ்ட் சீசன் 5. நான் உங்க ஹோஸ்ட் விஜயதன் பேசுறேன்.
அண்ட் நான் கோசே. ஸோ இன்றைக்கி நம்ம எபிசோடில் எதை பற்றி பேச போகிறோம்னா, வெஸ்டர்னைசேஷன் இன் தமிழ் சினிமா, அதை பற்றி பேச போகிறோம். அண்ட் அதை பற்றி பேசுகிறதுக்கு இன்றைக்கி நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்கிறது க்யூரியஸார் ஆதித்யன் அண்ட் கார்பிடியம் பேஜோட அட்மின் ரீனா ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெல்கம் டு ஷோ கைஸ்.
ஹலோ ஹலோ, வணக்கம் வணக்கம். எஸ்
கார்பிடியம் ரீனாவோட நீங்கள் எதாவது ஃபர்ஸ்ட் எபிசோடு நினைக்கிறேன் ஆதித்யன்ருக்கு?
யா யா, கார்பிடியம் பேஜ் நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச நல்ல பழக்கமான நண்பர் தான் அது. அவர் வந்து அவருடைய பேச்சை பார்த்தா நானே பேச ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக நானே எழுத ஆரம்பித்தேன் பர்சனல் அக்கௌண்ட்டில். அப்படியே அப்படியே கேரியர் ஆகி இப்போ வேறு ஒரு விதத்தில் போய் நிற்குது.
ஸோ ரீனா ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக இந்த டாபிக் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது, நீங்களா இதை பற்றி பேசலாம் அப்படின்னு. ஸோ நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ரொம்ப ரிலவென்ட் என்னன்னா, எல்லாத்துக்குமே ஒரு கம்பேரிசன் நடப்பாங்க. ஃபர்ஸ்ட் திங், ரொம்ப ஒரிஜினலாக இந்தியன் மெட்டீரியல் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. எல்லாத்தையும் ஒரு கம்பேரிஷனோட பார்க்குறாங்க. வெஸ்டர்னா நம்ம இங்கே ஹாலிவுட் தானே மீன் பண்ணுறோம். ஸோ ரொம்ப கமர்ஷியல் ஃபிலிமாக இருந்தாலும் இன்டலெக்சுவல் ஃபிலிம் அந்த மாதிரி இருந்தாலும் கம்பேரிஷன்ஸ், அதை பற்றி பேசலாம்னு நினச்சி. ஸோ அது ஒன்று. இன்னொன்று வெஸ்டர்ன் அவார்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ். அது சிலர் வந்து இந்த அவார்டு எதுக்கு, அது ஒரு மேட்ரு அப்படி பேசுகிறாங்க. இன்னொரு குரூப் ஒரு போலரைசேஷன் அதில் இருந்துகிட்டே இருக்குது.
இப்போ வந்துட்டு நீங்க சொன்னீங்கல்ல ஒரிஜினல் ஐடியாஸ் வந்துட்டு, இப்போ எந்த எதை பேஸ் பண்ணி சொல்றீங்க? ரீசெண்டா வந்து எந்த மூவிஸ் பேஸ் பண்ணி?
நான் இது வந்து மூவிஸை பேஸ் பண்ணி சொல்ல, மூவிஸோட அக்செப்டன்ஸை பேஸ் பண்ணி பேசுறேன்னா, மூவிஸ் ஓகே, மூவிஸ் எல்லா ரகத்திலையும் எடுத்துட்டு தான் இருக்காங்க. லைக் மசாலா ஃபிலிம்ஸ், ஊருக்கே இந்தியாக்கே யூனிக்கான ஒரு ஜானர், வேற எங்கேயுமே அப்படி எடுக்கிறது இல்லை. மோஸ்ட்லி பாலிவுட் வந்து, பாலிவுட் அண்ட் டாலிவுட் வந்து ரொம்ப மசாலா ஃபிலிம்ஸில் ஸ்டிக் ஆன் பண்ணி தான் இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. அண்ட் தமிழ் சினிமாவில் மோஸ்ட்லி இப்போ லோகேஷ் படங்களாக இருந்தாலும், கார்த்திக் சுப்ராஜ் படம் இருந்தாலும், அவங்களோட ஃபிலிம்ஸ் ஒரு வெஸ்டர்னைஸ் ஸ்டைல்ஸில் தான் எடுக்கிறாங்க. அட் த சேம் டைம் மணிகண்டன் ஃபிலிம்ஸ், அந்த மாதிரி ராம் ஃபிலிம்ஸ், அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் தான் ரொம்ப நம்ம ஊருக்கு கிரவுண்டடான ஃபிலிம்ஸ் இருக்கு. ஆனால் அக்செப்டன்ஸுங்கிற இதில் வரும்போது, இப்போ ராம் ஃபிலிம்ஸே இருந்தாலும் இந்த அவார்டு வாங்கலை, அந்த அவார்டு வாங்கலை, அப்படி அப்படி ஒரு கம்பேரிசன் இருக்கு. லோகேஷ் ஃபிலிமாக இருந்தால் அந்த ஹாலிவுட் தான் அவார்டை எடுத்துக்கிறாரு, அப்படி ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கு.
அதித்யன்ப்ரோ, இதை பற்றி நீங்கள் நினைக்கிற?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெஸ்டர்னைசேஷன் சொல்கிறத விட, இப்போ நம்ம என்ன சொல்லலான்னா, இந்த சினிமா என்ற மீடியமே, இந்த கலை, இந்த சினிமா, இந்த இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது வந்து ஒரு கலாச்சாரத்துலேருந்து இன்னொரு கலாச்சாரத்துக்கான அது ஒரு இலக்கியங்கள்லையும் சரி, நம்மளுடைய நாடகங்கள்லையும் சரி, பம்மல் சம்பந்தனார் சொல்லிட்டு ஃபேமஸான ஒரு தமிழ் பிளே ரைட், அவர் தமிழ் நாடக எழுத்தாளர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேம்லெட்டோடைய வந்து இன்ஸ்பிரேஷன்ஸை எடுத்து மனோகரான்னு ஒரு அவருக்கு அவர் நாடகம் எழுதுறாரு. அவர் ஹேம்லெட்டோட இன்ஸ்பிரேஷன் வச்சு, ஹேம்லெட் மட்டும் இல்லை, அதே மாதிரி மேக்பெத்தோட இன்ஸ்பிரேஷனை வச்சு மக்பத்தி அப்படின்லாம் எழுதுறாரு. முதல்ல கூத்துகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மில் இருந்துச்சு நம்ம ஊரில். ஆனால் அந்த ஃபார்மெல்லாம், அந்த ஃபார்மை தாண்டி வெஸ்டர்ன் இதை வந்து அடாப்ட் பண்ணி என்னது பிளேயில் வந்து கொண்டு வராங்க. பம்மல் சம்பந்தனார், ஒரு மனோன்மணி எம்பி சுந்தரனார், அந்த மாதிரி கொண்டு வராங்க. அதே தான் சினிமாலேயும் பார்த்தீங்கன்னா, சினிமா என்ற கலையே பார்த்தீங்கன்னா யூரோப்பியனுடைய கலை தான். அதாவது ஃப்ரெஞ்சுக்காரங்க முதல் முதல்ல லூமியர் பிரதர்ஸ் தான் முதல் முதல்ல சினிமாவை வந்து நமக்கு கொண்டு வந்து உலகத்துக்கே அறிமுகப்படுத்துறது நமக்கு எல்லாருக்குமே. 1896 அதாவது 1896 முதல் முதல்ல இந்தியாவுக்கு தான் லூமியர் பிரதர்ஸ் வந்தாங்க, எதுக்கு, திரையிடுறதுக்கு, தங்களுடைய படங்களை என்னது ஒர்க்கர்ஸ் இந்த ஃபேக்ட்ரி, ட்ரெயின் மூவிங், அந்த மாதிரி ஒரு 24 குறும்படங்களை என்ன திரையிடுறாங்க வாட்சன் ஹோட்டல் மும்பையில். ஒரு குறிப்பிட்ட சில பணக்காரர்கள், அந்த பெரிய வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும். அப்படிதான் என்னது சினிமா என்ற மீடியமே நமக்கு இங்கே எக்ஸ்போஸ் ஆகுது இந்தியாவில். ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த மீடியமே வந்து என்னதுன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு மீடியம் தான். அதாவது என்னன்னா, அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லும்போது நம்ம வந்து கடை வாங்கிக்கிறோம், அந்த மீடியம் வந்து நம்ம கடை வாங்கிக்கிட்டோம் நமக்கு ஏற்ற நமக்கு பிடிச்ச மாதிரி. அதே மாதிரி தான் அமெரிக்கர்களும் கடை வாங்கினாங்க, யூரோப்பில் இந்த அடுத்தடுத்து ஃப்ரெஞ்சு ஃப்ரான்ஸை தாண்டி அடுத்தடுத்து நாடுகள், அடுத்து ஜப்பான், அவங்க எல்லோரும் எல்லாருமே கடை வாங்கிட்டாங்க அந்த மீடியமை. அதே மாதிரி நீங்கள் அந்த மீடியம் கடை வாங்கி தான் அது இந்தியாவில் வந்து முதல் முதல்ல ரெஸ்ட்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு பத்வேட்கர்னு ஒருத்தர் ஷூட் பண்ணுறாரு ஒரு படம் 1899 அதாவது டாக்குமெண்ட்ரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1913 தாதா சாஹிப் பால்கே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிறாரு ராஜா ஹரிச்சந்திரான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த படத்துலேயும் ஒரு சமீபத்து ஒரு பேப்பர் ஒன்று 1962 வந்து ஒரு பேப்பர் ஒன்று யுனெஸ்கோவில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. யார் இது இந்த பேப்பர் யார் இருந்ததுன்னா ஜெரி டாப்லெட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து 1964 ஒரு பேப்பர் எழுதுறாரு இந்தியா சினிமாவில் வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த பேப்பரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா எவ்வளோதான் வந்து இந்தியன் சினிமாவில் வந்து சைலண்ட் ஈரா அப்போ படங்கள் எடுத்த ராஜா ஹரிச்சந்திரா அந்த மாதிரி பல படங்கள் இருந்தாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்க சினிமா மிமிக் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 60கள் வரைக்குமே அந்த மிமிக் பண்ணுறது விஷயம். அதை மிமிக்னா என்னது இப்போ எப்படி வந்து ஒரு ஆக்டோபஸ் அந்த மாதிரி உயிரினங்களை பார்த்து இன்னொரு உயிரினம் வந்து மிமிக் பண்ணுதோ அந்த மாதிரி ஒரு மிமிக் பண்ணுற மாதிரி தான் அமெரிக்கன் சினிமாவையோ யூரோப்பியன் சினிமாவையோ அதாவது ஒரு காலத்து அமெரிக்கன் சினிமாவில் எப்படி பிரம்மாண்ட் அந்த வரலாற்று படங்கள் அந்த மாதிரி எடுத்தாங்க அந்த இன்சென்சிபிலிட்டிஸோட தான் எடுத்தாங்களே படங்களை. அதில் ஒரு இந்திய தன்மைன்றது வெறும் கதையிலையும் இதுலையும் தவிர அந்த ஃபீலிங்லேயோ அந்த ஒரு மேக்கிங்லேயோ அந்த மாதிரி பெருசாக இல்லை சைலண்ட் ஈரா அப்போ அப்படின்னு அவர் வந்து கோட் பண்ணுறாரு. ஸோ வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கூட 1954 பார்த்தீங்கன்னா பாக்தாத் திருடன் ஒரு படம் வருது. பாக்தாத் திருடன் பார்த்தீங்கன்னா அது வந்து 1922 வந்த ஒரு இங்கிலீஷ் படம் தீஃப் ஆஃப் பாக்தாத்னு. அந்த டைமில் வந்து அதே மாதிரி என்ன அரேபியன் நைட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வச்சு எப்படி ஹாலிவுட்டில் எடுத்தாங்களோ அதே மாதிரி படங்களும் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற விஷயம் வந்து என்னென்னா எப்போதுலேருந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது அது தவிர்க்கவும் முடியாமல் தான் இருக்குது. அது என்னன்னா ஆடியன்ஸ் அந்த காலத்து ஆடியன்ஸ்க்கு வந்து இது தெரியாது அவ்வளோ ஒன்றும் எக்ஸப்ட் ஃபார் அ சர்டன் செக்ஷன் ஆஃப் பீப்புள் யாருக்கும் இது பெருசாக தெரியும். இப்போ வந்து காலப்போக்கில் இன்டர்நெட் வளர ஆரம்பிச்சிருச்சு எக்ஸ்போஷர் வளர ஆரம்பிச்சதால நமக்கு வந்து என்னது சாதாரண ஆளுங்க கூட எப்பா இது இந்த படத்துல இருந்து இருக்குப்பா அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து இது நம்ம போனது புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா சினிமான்ற மீடியமே நம்ம வந்து கடை வாங்கிட்டோம் அந்த மீடியா வி அடாப்டட் த மீடியா அண்ட் பில்ட் சம்திங் டிஃப்ரெண்ட் இப்போ இருக்கிற நிலைமையில். ஸோ வந்து நம்ம வந்து இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயந்தான் ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும். இது வரலாற்றில் எடுக்க நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். 60கள்கிட்ட தான் இந்த போக்கே மாற ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் இந்திய தன்மையோட அந்த மசாலான்னு சொல்கிற ஒரு சினிமா அந்த மாதிரி ஒன்று வர ஆரம்பிச்சிடும் 60கள்ல தான். ஸோ நீங்கள் வந்து இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது எவ்வளோதான் மசாலா படமே எடுத்தால் கூட இப்போ சமீபத்தில் எடுத்தால் கூட அந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றதை தவிர்க்கவே முடியாது அது வந்து சொல்லி ஆகணும்.
நீங்கள் ஃபேக்ட்ஸை வந்து அப்படியே போட்டு தள்ளிட்டீங்க. ஸோ அது இல்லாமல் இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸோட இந்த டிபேட் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட கிரவுண்ட் ஒர்க்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சினிமான்ற கல்ச்சரே வந்து நமக்கு யூரோப்பியன்லேருந்து தான் நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பித்தோம் இல்லைங்களா. இப்போது யூரோப்பியன்லேருந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சு இப்போ வந்து நிறைய பேர் வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்சஸ் பற்றி பேசுகிறாங்க. பட் ஆனால் இந்த இன்டர் கண்ட்ரி டிஃப்ரென்சியேஷன்ஸ் அப்படின்னு வந்து ஒரு மேட்டர் ஒன்று இருக்குது இல்லைங்களா. இப்போது இந்தியா வந்து நிறைய கல்ச்சர் உள்ள நல்ல நிறைய கதைகள் உள்ள ஒரு நல்ல ரிசோர்ஸ் உள்ள நாடு இல்லைங்களா. ஆனால் இப்போ வர வர என்ன மாறிட்டு வருதுன்னா சவுத் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் நார்த் இதை வந்து நிறைய பேர் பேச மாட்டுறாங்க. எல்லாருக்கும் கண்பட தெரியுது பட் வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் அளவுக்கு இதை பேச மாட்டுறாங்க கரெக்டுங்களா. நீங்களும் அதை ஃபீல் பண்ணுறீங்களா இதை நிறைய பேர் பேச தவிர்க்கிறாங்க எல்லாருமே இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் மட்டுமே பேசிட்டு இருக்கிறாங்க பட் ஆனால் நம்மளுக்குள்ளேயே அந்த இன்ஃப்ளூயன்சஸ் வருது அதை பத்தி அதை வந்து பிரச்சனையாவே யாருமே பார்க்க மாட்டாங்க. அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க
இப்ப வர படங்கள் எல்லாமே நம்ம ரீமேக்
ரீமேக்கா வேற வருது கரெக்ட் நீங்க சொல்றது
இல்ல.
சோ அதை எப்படி பாக்குறீங்க
சமீபத்துலதான் சவுத் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்றதே முதல்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஃபார்ஸ் தான் நான் பாக்குறேன். ஏன்னா வந்து இப்போ எக்ஸ்போஷர் இருக்கிறதால நம்ம அப்படி சொல்கிறோம். ஆனால் அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இதை அதாவது ஆக்சுவலாக நம்ம இதில் 1970களில் வந்து மசாலா படங்கள்னு இந்த ஹிந்தியில் சொல்லுவாங்க அடிக்கடி. ஆனால் ஹிந்தியை விட நம்ம ஊரில் தான் முதல் முதல்ல அந்த மசாலா படங்கள்ன்ற கல்ச்சரே என்ன நம்ம ஊரில் தான் வர ஆரம்பிச்சுது. எப்படின்னா எம்ஜிஆர் படங்கள் ஆகட்டும் எங்கள் வீட்டு பிள்ளையே ஒரு என்ன சொல்லலாம் குடியிருந்த கோவில் அந்த மாதிரி படங்கள்லேருந்து என்னது மசாலா படம்ன்ற ஜானரே உருவாச்சு. ஈவன் பராசக்தி இட்செல்ஃப் இஸ் டேர்ம்ட் அஸ் அ கைண்ட் ஆஃப் மசாலா ஃபிலிம் நம் ஃபிலிம் ஹிஸ்டாரியன்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க இந்தியாவில். ஸோ வந்து நம்ம தான் இதை வந்து இந்த மசாலா படம்ன்றதே நம்ம தான் முதல் முதல்ல இது பண்ணி அதுக்கப்புறம் தான் கடன் வாங்கி என்னது ஹிந்தியில் வந்து யாதவ் கி பாராத்து அந்த மாதிரி ஷோலே அந்த மாதிரி படம் இருக்கிறாங்க. ஸோ வந்து நீ அது அது வந்து வெஸ்டர்ன் சவுத் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது இங்கேருந்து தான் இங்கேருந்து தான் இருந்துச்சு. அதை விட நீங்கள் ஸோ அதை விட நீங்கள் இன்னொன்று ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஏன்னா இண்டஸ்ட்ரின்றதே நம்ம ஒரு காலத்தில் வந்து டாலிவுட்னு சொல்கிறாங்க. இங்கே டாலிவுட் என்ற பேரே பார்த்தீங்கன்னா டாலிகாங் என்ற ஒரு இடம் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அந்த இடத்துல இருந்தால் டாலிவுட் என்ற பேரே வந்துச்சு. ஆனால் ஏன் டாலிவுட்னு வந்துச்சு, ஏன் டாலிவுட் டாலிவுட்ல பார்த்தா பெங்காலி சினிமா இருந்துச்சு அப்போ, தமிழ் சினிமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தெலுங்கு சினிமா இருந்துச்சு, நிறைய ஒரு நாலஞ்சு சினிமாக்கள் டாலிவுட் அந்த டாலிகாங் வெஸ்ட் கல்கட்டாவில் இயங்கி இருந்துச்சு. அப்புறம் தான் காலப்போக்கில் என்னாச்சு, சென்னையில் வந்து மெட்ராஸில் வந்து தெலுங்கு எல்லாமே இயங்காரு, தெலுங்கு தமிழ் மலையாளம் எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க. ஸோ ஹிந்திக்காரங்களும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஹிந்தி ஃபிலிம் மேக்கர்ஸும் வந்து இங்கே தான் இருந்தாங்க. எங்கள் நம்ம மெட்ராஸ் மெட்ராஸில் தான் படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். நம்ம விஜயா ஸ்டுடியோஸில் வந்து படம் எடுத்திருந்தாங்க. ஏன் சந்திரலேகா மாதிரி படங்கள் கூட 1940களில் சந்திரலேகா கூட என்னது நிறைய ஹிந்தி ஃபிலிம் மேக்கர்ஸ் தங்களுடைய பிரம்மாண்ட படங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக குவாட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து சவுத் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது எப்பத்துலேருந்தோ இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ என்னன்னா அதை விட நீங்கள் இன்னொன்று புரிஞ்ச பாலிவுட்டுக்குன்னு பாலிவுட்ன்ற பேரே முதல்ல வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் தானே. அப்புறம் எப்படி நம்ம வந்து முதல்ல நம்ம பாலிவுட்ன்ற டேர்மே நம்ம குவாட் பண்ணுறதே முதல்ல தவிர்க்கணும். நம்ம ஹிந்தி சினிமா அப்படி நம்ம அது குவாட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நாங்கள் சொல்லலை, ஜோயா அக்தர் மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸே சொல்கிறாங்க அங்கே ஹிந்தி சினிமாவில். ஸோ அதை விட நீங்கள் ஹிந்தி கல்ச்சர்னே ஹிந்தி என்ற மொழியே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இல்லை டெக்னிக்கலி, ரொம்ப அந்த ஹிந்தி என்ற ஒரு உருது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஹிந்தி என்ற டயன்ற விஷயமே ஒரு ரீசன்ட்லி ரொம்ப ரீசெண்டான அது ஒரு 200 இயர்ஸ் அப்படி இருந்த ஒரு மொழி தான் அது. ஸோ நீங்கள் வந்து அதுவே முதல்ல இட்ஸ் அ நியூ நேசன்ட் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிந்தி என்ற லாங்குவேஜே. அதே மாதிரி நீங்கள் அந்த கல்ச்சரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ் பை த வெஸ்ட் வெஸ்டர்ன் டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ் பை ஆல் கல்ச்சர்ஸ் தான் வெஸ்டர்ன் இந்த ஹிந்தி கல்ச்சரே முதல்ல. அந்த ஏன்னா அங்கே எல்லாருமே மும்பை ஆகட்டும் எல்லாத்துலேயுமே பிரிட்டிஷ்காரங்க தான் அதிகமாக இருந்தாங்க. ஸோ வந்து யூனோ ஹவு தே ஹேட் அ ரிலேஷன்ஷிப் வித் இண்டியன்ஸு. ஸோ அந்த கல்ச்சரு அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு கல்ச்சர் தான் அது. அது அது நீங்கள் அதுக்குன்னு ஒரு சாஃப்ட் அண்ட் ஃப்ளேவர்னு ஸோ அவ்வளோ ஈஸியாக நீங்கள் குவாட் பண்ண முடியாது. அது வந்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது இந்தியன் அந்த ஹிந்தி கல்ச்சர். அதே மாதிரி படங்களில் கூட ஹிந்தி சினிமாக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஆனால் அந்த ஃப்ளேவர் வந்து என்ன சொல் அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம ஃப்ளேவர் நம் எல்லா ஃப்ளேவருமே கலந்துருக்கும். இப்போ நீங்கள் ரமேஷ் சிப்பியோடைய ஷோவேவே எடுத்துக்கிட்டிங்கன்னா கரி வெஸ்டர்ன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி கரி வெஸ்டர்ன் கரி வெஸ்டர்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அது வந்து இந்த ஃபிஸ்ஃபுல் ஆஃப் டாலர்ஸ் அந்த மாதிரி சர்ஜியோ லியோனியோடைய அந்த வெஸ்டர்ன் படங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் சவுத் படங்களோட இன்ஃப்ளூயன்ஸும் அதிகமாக இருக்குது. அந்த நம்ம சவுத் படங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் சோலே மாதிரி படம் எடுத்துக்கினாலே கூட அதில் சவுத் இன்ஃப்ளூயன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்லலாம்னா இதை வந்து நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இப்போ சவுத் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம வந்து அது அது வந்து நம்ம தப்பாக பார்க்குறத விட அது வந்து இது பலகாலமாக இருந்து தொன்று தொட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. இதை நம்மளால் தவிர்க்க முடியாது, அது அவங்களாலே தவிர்க்க முடியல அந்த சவுத்தோடைய ஒரு இம்பேக்டை. அப்போ அப்புறம் ஒரு 80s 90s தான் அவங்களுடைய லவ் அந்த ரொமான்ஸ் படங்கள் அதெல்லாம் எடுக்க ஆரம்பித்தாலும் ஸ்டில் தே குடண்ட் எஸ்கேப் ஃப்ரம் தட் இம்பேக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சவுத் சினிமா. ஏன்னா சவுத் சினிமான்றது அவங்களுடைய அவங்க இம்பேக்ட்ன்றது பலகாலமாக அவங்களுடைய சினிமா இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. என்ன இப்போ தான் அவங்க ரொம்ப இன்னும் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை.
கரண்ட் டைம்ஸில் நீங்கள் சொன்னது கரெக்ட். ஆக்சுவலி மசாலா ஃபிலிம் வந்து எம்ஜிஆர் டைம்ஸ் அதுதான் பேசிக்கலி சவுத் சினிமாவில் தான் மசாலாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஹிந்திக்கு ரொம்ப ஒரிஜினலாக இருந்த ஃபிலிம்ஸ் வந்து அந்த ரொமான்டிக் ஃபிலிம்ஸ், ஷாருக் கான் சல்மான் கான் இவங்க எல்லாரையும் வளர்த்து விட்டது அந்த ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்ம ஹீரோஸே பண்ணுற அதே விஷயம்தான். ஒரு ஒரு ஆர்டினரி ஃபிலிம்ஸ்லேருந்து வந்துட்டு மசாலா ஃபிலிம்ஸ் பண்ணுறப்போ சவுத் ஃபிலிம்ஸ் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாகுபலி அந்த டைமுக்கு அப்புறம் ரொம்ப சவுத்தே ரொம்ப காப்பி பண்ணி டிக்டாக் பண்ணி எடுத்து ஹிந்தியோட ஒரிஜினாலிட்டி போற அளவுக்கு இருக்கு. அதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்.
யா யா நம்ம அவங்க நம்ம படங்கள இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்காம நம்மள அவங்க படங்கள் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது தீவர் ஒரு தீவர் மாதிரி படங்கள், நம்ம அமிதாப் பச்சனோட எல்லா படங்களையுமே அமிதாப் பச்சன் அந்த ஆங்கிரி யங் மேன் சொல்றோமே அந்த அந்த டைம்ல வந்த படங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்னது ரீமேக் எடுத்திருந்தா இருந்திருக்கோம். ரஜினி ரஜினி வச்சு எடுத்திருந்த டான் ஜான்ஜீர் எல்லாமே நம்ம வந்து என்னது ரீமேக் எடுத்திருக்கிறோம் நம்ம வந்து. ஸோ வந்து எல்லாமே இது வந்து அது ஒரு சிம்பயோசிஸ் மாதிரி தான் போயிடுது இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே. அதனால இதுல தப்புன்னு பெருசா எதுவும் எனக்கு தெரியல. ஆனா வந்து
இல்ல ப்ரோ, ஆக்சுவலா தப்புன்னு சொல்ல வரலன்னா என்னன்னா, இப்போ இங்க பாருங்க, இப்போ நீங்க ஹாலிவுட்ல இருந்து நம்ம இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எடுக்கிறதும் தப்பு கிடையாது இல்லைங்களா. அந்த ஃபிலிம் மேக்கரு அவரோட வியூல அந்த ஃபியூஷன் வந்து நடக்கிறது காலங்காலமா நடக்கிறது தான் இல்லைங்களா. அங்க இருந்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணி பண்றது, நம்ம படங்கள் நம்ம கல்ச்சர்ஸுமே இன்ஸ்பயர் பண்ணி அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. சோ நீங்க இப்ப இந்த ஸ்லம் டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு ரெஃபரன்ஸ் தான் இல்லைங்களா. சோ அதனால அந்த இது கலவை நடந்துட்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ ஹாலிவுட் இன்ஃபுளுசஸ் பத்தி மட்டுமே அதிகமா டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ இந்த அவார்ட்ஸா இருக்கட்டும், இப்ப ட்ரிபிள் ஆருக்குலாம் வந்து எவ்வளவு மிக்ஸ்டான இது ரிவ்யூஸ் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ரிவ்யூஸ்ன்ற தாண்டி ஒப்பீனியன்ஸ், இந்த பாட்டுக்கு இதோட நல்ல படங்கள் வந்திருக்கு அதுக்கெல்லாம் அவார்ட் கொடுக்காம இது கொடுக்குறாங்களே அப்படின்லாம் பேசுறாங்க
இல்லையா.
சோ அதை பத்திலாம் நம்ம லேட்டர் ஆன் பேச போதும். பட் அந்த மாதிரி ஒரு டிபேட்டுக்கெல்லாம் வந்து போறதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல என்ன நடக்குதுன்றத பாக்க தவறிட்டோமோ அப்படின்றதுதான் வந்து
கண்டிப்பா நம்ம தவறிட்டோம் தான், நம்ம தவறிட்டோம் தான். நம்ம யாருமே வந்து என்னன்னா எல்லாருக்குமே வந்து என்னன்னா சிகப்பார்க்கம் பொய் சொல்ல மாட்டான்ற அந்த ஒரு நோஷன்ல தான் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டேதான் இருக்கிறோம். நம்ம வெளிநாட்டுக்காரனை பார்த்தா எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த ஒரு அவனை பெஞ்ச் மார்க்கா வச்சுதான், பெஞ்ச் மார்க்கா வச்சுக்க வேண்டியதான் வழி இல்லை. ஏன்னா சினிமாவை பொறுத்தவரை ஏன்னா அவனுடைய அவன் உருவாக்குன கலை இது, அதனால நம்ம வந்து அதை பெஞ்ச் மார்க்கா வச்சுக்கிறோம் தான். ஆனா அதையே வச்சுக்கிட்டு அதுதான் கோல்டு ஸ்டாண்டர்ட்னு பார்த்து இது பண்றத தப்பு. ஏன்னா ஹாலிவுட்லேயே ஹாலிவுட்டே நம் ஈஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்சஸ் வச்சுதான் என்னது தங்களுடைய ஃபைட்டு சீன் ஆகட்டும் என்னது ஒரு காலத்துல ஒரு காலத்துல 1950s 1960s டைம்ல அவங்க ஊர்ல ஹாலிவுட் படங்களே ஓடல. ஏன்னா ஜப்பான் படங்களும் யூரோப் படங்களும் அதிகமா ஓடினதால என்னது அங்க ஓடவே இல்லை. அதனால என்ன ஆச்சு, அதனாலதான் என்னது ஹிச்காக்கு அப்புறமா இந்த நியூ ஏஜ் ஹாலிவுட் ஹிச்காக்கு அப்புறம் மார்டின் ஸ்கார்சேசே பிரான்சிஸ் ஃபோர்ட் காப்பலா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்லாம் நியூ ஏஜ் ஆஃப் ஹாலிவுட்னே சொல்கிறாங்க அந்த ஏஜே. ஏன்னா அவங்க வந்து தே ரீவைவ்டு ஹாலிவுட். ஒரு காலத்தில் ஹாலிவுட்டில் ஹாலிவுட் படமே பார்க்கவே இல்லையா அது வேற லைக் என்னது அந்த மாதிரி அவங்களும் ஒரு டிரான்சிஷனில் இருந்தாங்க. என்னது அவங்களுக்கே அந்த நிலைமை இருக்கும். அதாவது ஹாலிவுட்டுக்கே ஹாலிவுட்டே கோல்டு ஸ்டாண்டர்ட் நினைக்கிறவங்களுக்கு நம்ம நினச்சி நம்ம மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க இங்கே. அதுதான் அந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் நினைக்கிறதே முதல்ல அதை தப்புன்னு சொல்கிறேன். ஏன்னா தே அது அவங்க கலை தான் எட் நம்ம அவங்களுடைய கலையை வச்சே நம்ம வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட் இதுதான் வந்து இதுதான் பினக்கிள் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு இதுதான் உச்சபட்சம் இதுதான் கலையின் உச்சபட்சம்னு நினைக்கிறது அதை வந்து முற்றிலும் இப்போ சமீபத்தில் தவிர்க்கலாம் தான். அது வந்து ரொம்ப சேச்சுரேட் ஆயிடுச்சு இப்போ அந்த மாதிரி ஹாலிவுட்டை வச்சே நம்ம பார்க்கறது.
இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக நம்ம ஆட்டை விட்டுருங்களேன், எல்லாத்தையுமே நம்ம ஆளுங்க வந்து அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுப்பாங்க கம்பாரிசன் பண்ண. அது நம்மளோட கல்ச்சர்லயே அது வந்துட்டதால நமக்கு எப்பயுமே ஏதாவது ஒண்ணு கம்பேர் பண்ண இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து
கம்பேர் பண்ணிட்டு தான் இருக்கும். அது ஒத்துக்கிறேன். நம்ம சவுத் இன்ஃபுளுஸ் ஏன்னா வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சை உள்ளூர் குளம் தெப்பக்குளம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி உள்ளூர் குளத்தை எங்க யாரும் பார்க்க போறாங்க அத மாதிரிதான். யாருக்கும் அது தெரிய மாட்டேங்குது நம்ம ஊர் இன்ஃப்ளூயன்ஸ் அங்கேயும் அங்கே ஊர் இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கும். ஸோ அதனால தான் நினைக்கிறேன் நம்ம வந்து அப்படியே மேனோக்காக பார்த்து பார்த்து நம்ம இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிறத மறந்துடுறோம். அதுதான் சொல்கிறது இக்னரன்ஸ் வீஸ் அது செல்ஃப் இக்னரன்ஸா இல்லை என்ன அது இன்டென்ஷனலா அன்இன்டென்ஷனலான்னு தெரில. ஆனால் வந்து இக்னரன்ஸ் தான் சொல்லுவோம் அது வந்து நம்ம வந்து ஹாலிவுட்னு அந்த குறுகிய பார்வையோட பார்க்குறதே அதை தான் தவிர்க்கணும். அந்த பார்வையை தான் தவிர்க்கணும். ஹாலிவுடை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். பார்வையை தவிர்த்தாலே போதும் முதல்ல.
எக்ஸாக்ட்லி நீங்கள் சொன்னது தான் அந்த பெஞ்ச் மார்க் விஷயம் தான். இப்போ வந்து என்னன்னா அது ஒரு பெஞ்ச் மார்க், அதுதான் மேக்சிமம் லிமிட், அதுதான் கோல்டன் ஸ்டாண்டர்ட்னு வச்சுருக்காங்க. பட் ஒரு ரீசன்ட் இயர்ஸில் என்ன தோணுதுன்னா ஒரு பாராடைம் ஷிஃப்ட் ஆகுதுன்னு ஒரு டவுட் இருக்கு. கொரியன் படம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ கூட ஆர்ஆர்ஆர் அக்செப்ட் பண்ணுறாங்க அந்த ஆடியன்ஸு. பட் அவங்களுக்குன்னே ஒரு ரொம்ப அவங்க ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் நீங்க ஒரு ஸ்டேஜ்ல சொன்ன ஓடாம இருந்த அந்த டீம் வந்துகிட்டு இருக்கோன்னு சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் தவிர எதுக்குமே மார்க்கெட் ஆகிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்க்கு ஹாலிவுட் போயிட்டு இருக்கும்போது இந்தியா ஸ்டில் இந்தியா இஸ் ரொம்ப சுப்பீரியரா இருக்கு நான் நினைக்கிறேன். ஃபிலிம் மேக்கிங்லயும் கண்டென்ட்லயும் போன வருஷமே எக்கச்சக்க நல்ல படம் கொடுத்துருக்கோம் இந்தியால இருந்து. அத வந்து அதுக்கு ஒரு வேர்ல்ட் வைட்லயும் சரி இந்தியா லெவல்லயும் அதுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் இல்லை, அது ஒரு விஷயமா யாருமே பேசல.
நம்ம குவான்டிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸே நம்ம தான் உலகத்திலே ஜப்பானுக்கு அடுத்து அதிகமாக எடுக்கிறதே நம்ம தான். சைலண்ட் ஹீரோவில் தான் நம்ம வந்து பெருசாக படங்கள் எடுக்கிற நிறைய படங்கள். ஆனால் ஒன்ஸ் நம்ம டாக்கி இந்த டாக்கி டெக்னாலஜி வந்த பிறகு நம்ம நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்ம நிறைய படங்கள் ஒரு அவர் ஜெரி டால்லிட்ஸ் அவருடைய ரிப்போர்ட்லேயே அவருடைய பேப்பர்லேயே சொல்கிறார் கிட்டத்தட்ட 1942 நமக்கு என்னன்னா 106 படங்கள் வருஷத்துக்கு வந்துச்சான் இந்தியாவிலேருந்து. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க இப்போ நமக்கு ஆயிரக்கணக்கான படங்கள் வருது ஒரு வருஷத்துக்கு. இந்த போன வருஷத்துல
நம்ம தான் கோல்ட் ஸ்டாண்டர்டா இருக்கணும்ங்கிறதுல மெட்ரிக்ஸ் படி குவாலிட்டி மட்டும் இல்லாம குவாலிட்டியும் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்தியன் சினிமால.
கண்டிப்பா இன்னும் அந்த டிரான்ஸ் கான்டினென்டல் டிரான்ஸ் கான்டினென்டல் ரீச்னு சொல்லுவாங்க அது இன்னும் வரணும்னு பார்க்குற ஒரு இந்தியன் சினிமா எப்படி ஒரு ஜாப்பனீஸ் சினிமாவுக்கு இருக்குதோ எப்படி ஒரு கொரியாவுக்கு இப்போ சமீபத்தில் இருக்குதோ அந்த மாதிரி ஒரு ரீச் இனிமே வரும்னு.
எக்ஸ்டர்னல் ஃபேக்டராக இல்லை அவங்களே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பட் இந்தியாவுக்கு இந்தியன் ஆடியன்ஸுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. ஏன்னா இவ்வளோ சுப்பியராக இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி வேர்ல்டு லெவலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியா பாய்காட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் தான் இங்க இருக்கு.
அதுக்குதான்
ரெஸ்பெக்டும் இல்லை அந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கான ரெஸ்பெக்டும் இந்தியால இன்னும் கிடையாது. அது எப்படி இருந்துச்சோ அப்படியேதான் இருக்கு. ஆனா இந்தியா தான் மோஸ்ட் ஃபிலிம் விங் பாப்புலேஷன் கூட அது ஒரு ஐரணியா எப்பவுமே இருந்துகிட்டே.
கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய ஐரணி தான். காலேஜஸ்ல கூட இப்போ வந்து என்னன்னா எல்லாருக்குமே தெரியும் பாப் கல்ச்சர் எவ்வளவு நம்ம நாட்டை இன்ஃபுளுன்ஸ் எட்டு. அது என்னன்னா ஒரு அலுமினை லிஸ்ட்ல கூட என்னன்னா ஒரு காலேஜ்ல வந்து ஒரு பிரபலமான காலேஜ்ல வந்து அலுமினை லிஸ்ட்ல கூட தங்களுடைய இதுல இருந்து பிலிம் மேக்கர்ஸ் எல்லாம் வராங்க. ஆனா அந்த பிலிம் மேக்கரை பத்தி யாரும் பேசுறது கிடையாது அந்த பிலிம் மேக்கர்ஸ். ஏன்னா தேர் நாட் இப்போ கூட அந்த ஒரு நோஷன் இருந்துகிட்டு தான் இருக்குது என்ன இந்தியன்ஸ் மத்தியில் என்னது ஃபிலிம்ஸ்னாலே என்னது ரொம்ப இது என்னது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலே அவங்க என்னமோ ஒரு மாதிரி கீவை பார்க்குற மாதிரியே தான் வச்சுருக்காங்க இன்னமும் அது தான் ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலையாக இருக்குது. பெட்டர் த சுச்சுவேஷன்ஸ் சேஞ்ச் வித் டைம்.
ஸோ இப்போ எனக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லன்னு சொன்னதுலேருந்து நான் லோகேஷ் கனகராஜ் அவர் நியூ ஃபிலிம் டைரக்டர்ஸ் வந்துட்டு இப்போது ஹாலிவுட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர் வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று இருக்குது. இது மாஃபியா படம் ரிலீஸ் ஆகும்போது பரத்வாஜ் ரங்கன் அவர் வந்து எழுதியிருந்தார் ஸ்டைல் ஓவர் சப்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி தான் அந்த மூவி இருந்துச்சு. லைக் அவங்க வில்லனைசேஷன் எல்லாமே வந்துட்டு ஒரு ஹாலிவுட் மூவிலேருந்து தான் எடுத்துகிட்டு வராங்க கேரக்டரைசேஷன் எல்லாம்
கரெக்ட் கரெக்ட்.
இப்போ வந்துட்டு நான் நீங்கள் ஸ்டார்டிங் சொன்னீங்கல்ல இப்போது தாதா சாப் பால்கே வந்துட்டு ஹரிச்சந்திரா இது எடுக்கும்போது நம்ம ஊரில் வந்துட்டு அப்போ இருந்த அந்த சாங்ஸ் ஆர் டாக்கீஸோட இது வந்ததுக்கப்புறம் அதை பேரல் சினிமா மாதிரி நம்ம இதில் கொஞ்சம் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. சத்யஜித் ரே மிர்னால் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்து வெஸ்டர்னில் வந்து ஆக்சுவலியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பித்தாங்க. மார்டின் ஸ்கோர்சிஸ் மாதிரி ஒரு டேரக்டர் வந்துட்டு சத்யஜித் ரே மூவியை பார்த்து அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பித்தார். அண்ட் ஈவன் சத்யஜித் ரேயோட மூவிஸ் கூட அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறது லைக் ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஜாப்பனீஸு அவர் மற்ற ஃப்ரெஞ்சு நியூ வேவ் அதுலேருந்து பார்த்தானே அவங்க இன்ஸ்பயர் ஆனாங்க. ஸோ இப்போது நம்ம சினிமா வந்துட்டு இப்போது ஸ்டார்டிங் நம்ம சினிமாவில் கூட அந்த நாள் வந்து அந்த ரேஷமான எஃபெக்டாக இருக்கட்டும் விருமாண்டியாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம வேறு வேறு சினிமாலேருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிட்டு வந்தோம். பட் இப்போது ஏன் வந்து நம்ம ஹாலிவுட்டோட அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன்னா ஹாலிவுட் கிட்டே இருக்க மட்டும் நம்ம வந்து நம்மளோட ஃபிலிம் இன்ஸ்பிரேஷன்லாம் எல்லாமே வந்துட்டு இப்போ வர வெறும் ஹாலிவுட் பேஸ் பண்ணி மட்டும் வர மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அதுலேருந்து தாண்டி ஃபிலிம் மேக்கர்ஸ் போகிறது எந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணால் இப்போ ஆப்வியஸ்லி இப்போ ஆர்ஆர்ஆர் வந்து நம்மளுக்கு ஒரு கேட் ஓப்பன் பண்ணியிருக்குல்ல. அந்த மாதிரி இப்போ மற்ற ஃபிலிம்ஸை பார்த்து நம்ம ஊரில் இன்ஸ்பயர் ஆகுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ல.
கண்டிப்பாக, அதாவது இப்போ வந்து ஒரு பேட்மேன் வந்து நீங்கள் வந்து இப்போ உள்ள பேட்மேனை நம்ம வந்து எல்லாரும் ரீபூட்ஸ் எடுக்கிறாங்க. ரீபூட்ஸ் எல்லாமே ஒரு பல மடங்கு, ஒரு 1980 எடுத்த பேட்மேனுக்கும் 2022 வந்து பேட்மேனுக்கும் பல்வேறு வித்தியாசம். காரணம் இந்த டெக்னாலஜி. டெக்னாலஜி வந்து என்னன்னா அந்த கதையை, அந்த கதை பேட்மேனுடைய விஷயமே என்ன, அவருக்கு டெக் கேட்ஜெட்ஸ் நிறையா இருக்கும். அதனால அந்த டெக்னாலஜியை வந்து ஒவ்வொரு காலங்கள் மாற மாற மெருகேற்றிட்டே இருக்க, கதையும் சரி ஃபிலிம் எடுக்கிறதும் சரி. அதனால வந்து நம்ம என்ன சொல்றோம், அது கோல், அது என்னன்னா நம்ம ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருக்கோம். அடுத்தடுத்து பேட்மேனோட அடுத்த படங்கள் எல்லாம் இந்த படங்களை விட நல்லா இருக்கு, இந்த படங்களும் நல்லா இருக்குன்னு அதை ரீக்ரியேட் பண்றோம், ரீபூட் பண்றோம். அதே மாதிரி இப்போ ஆல் குவைட் அந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்னு ஒரு படம், 1930 வந்து ஒரு சைலண்ட் படம், அந்த படத்தை சைலண்ட் ஒரு தாக்கி படம், அந்த படத்தை வந்து என்னது இப்போ ஜெர்மன்ஸ் வந்து ரீமேக் பண்ணாங்க 2022 ஆல் குவைட் அந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட். அது அதை விட பல் மடங்கு நல்லா இருக்குன்னு எல்லா கிரிட்டிக்ஸ் எல்லாருமே சொல்றாங்க, ஆல் குவைட் அந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட். ஸோ நீங்க வந்து அந்த மாதிரி கதைகளை வந்து என்னன்னா ரீமேக் பண்றாங்க. இப்போ ரீமேக் பண்றப்ப அந்த மாதிரி கதைகளை வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு ரசனை அதுக்கு ஏற்ற மாதிரி ரீமேக் பண்ணலாம், அந்த ஒரு டெக்னாலஜி எல்லாத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனா சத்யாஜித் ரேயோட படங்கள் பாத்தீங்கன்னா எல்லாம், சத்யாஜித் ரே, ரித்விக் கட்டக்கு இவங்களுடைய படங்கள் எல்லாமே அந்த சத்யாஜித் ரேவே சொல்றாரு, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் காம்ப்ளெக்ஸ் ஸ்டோரிஸ், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் சிம்பிளர் ஸ்டோரிஸ், சிம்பிளர் எமோஷன்ஸ்னு. யாருமே இன்னைக்கு வரைக்கும் பத்தையர் பாஞ்சாலியை வந்து யாருமே இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரீமேக் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிளம்பல இன்னைக்கு வரைக்கும். பிகாஸ் அது எடுக்கிறது கஷ்டம், யூ கான்ட் ரீக்ரியேட் இட் எனிமோர். ஸோ நீங்கள் அதுலேயே வந்து என்னன்னா நீங்கள் அங்கேயே ஒரிஜினாலிட்டி அச்சீவ் பண்ணிட்டீங்க, நீங்கள் அப்போவே அச்சீவ் பண்ணிட்டோம் நம்ம, வி அச்சீவ்ட் ஒரிஜினாலிட்டி தேர். அதனால தான் மார்ட்டின் ஸ்காசிசி மாதிரி ஆளுங்களும் என்னது தேகெட் மார்ட்டின் ஸ்காசிசி, ஸ்பில்பர்கு, லூகாஸ், ஜார்ஜ் லூகாஸ் கூட தேவி அந்த படத்தை பற்றிலாம் என்ன அந்த மிஸ்டிக்கல் எலமெண்ட்ஸ்க்கெல்லாம் எனக்கு அதான் உதவி படைச்சு அந்த படம்னு சொல்கிறாரு. ஸோ வந்து வி அச்சீவ்ட் ஒரிஜினாலிட்டி தேர். அதை விட நம்ம வந்து ஹாலிவுட் வச்சு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சொல்கிறத விட, அதை விட நீங்கள் அந்த காலத்துல என்ன சொல்கிறது, இப்போ நம்ம ஏவி மெய்யப்ப செட்டியார் தான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணார். அந்த நாள் ஆக்சுவலி அவர் வந்து கான் திரைப்பட விழாவில் பார்த்தார், ராஷமோகன் படம் பார்த்தார். ராஷமோகன் படம் பார்த்துட்டு அப்போ வந்து சொன்ன, அப்போ வந்து பாலச்சந்தர், எஸ் பாலச்சந்தர் அவர் வந்து இந்த மாதிரி படம் நம்ம தமிழ் எடுக்கலாம் சார்னு சொன்னாங்க. பல படங்கள்லாம் சொன்னப்போ ஓகேப்பா எடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்ட், இந்த கோரை மட்டும் எடுத்துக்கிட்டு தே பில்ட் அரவுண்ட் ஸ்டோரி வித் எம்டென் குண்டு வெடிப்பு, அதை வச்சு சுற்றி ஒரு கதை எடுத்துனாங்க. ஆக்சுவலாக நீங்கள் அந்த படம் தான் இந்தியாவிலே உலகத்திலே எம்டென் மெட்ராஸில் குண்டு போட்டதுக்கான ஒரே சான்று அந்த நாள் படம் மட்டும்தான்.
பயங்கரமான படம்,
யா இட்ஸ் எ ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ். ஆக்சுவலி இட்ஸ் எ ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ், சி ஹவு யூனிக் இட்ஸ் அந்த படம் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி நம்ம வந்து அந்த காலத்துலேருந்தே இன்ஸ்பிரேஷன் எடுத்துனா, இப்போ நம்ம பாலச்சந்தர் கூட பெர்க்மேன் படங்கள் பார்த்துருக்கிறான்னு சொல்லியிருக்காரு. ஏன் எங்கள் என் தாத்தா கூட ஒரு காலத்தில் என்னென்னா இங்கே சென்னையில் வந்து சென்னை ஃபிலிம் சொசைட்டி, அப்புறம் இந்த இங்கே கூட பாண்டிச்சேரியில் கூட ஸ்டார் வார்ஸ் மாதிரி படங்கள் எல்லா படங்களும் திரையிட்டிருக்காங்க, மெக்கேனாஸ் கோல்டு அந்த மாதிரி திரையிட்டிருக்காங்க. எங்கள் தாத்தாவில் கூட ஜெர்மன் படங்கள், இந்த இட்டாலியில் என்னது பைசைக்கிள் தீவ்ஸ்லாம் கூட அந்த காலத்திலே பார்த்துருக்குறேன்லாம் சொல்லியிருக்காரு, திரையில் பார்த்துருக்கேன்லாம் சொல்லியிருக்கிறாரு எங்கள் தாத்தா கூட. ஸோ வந்து நம்ம ஊரில் அப்பத்துலேருந்தே இருந்திருக்கு அந்த இட்டாலியன் படங்கள் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது எல்லாமே இருந்திருக்கு. என்னன்னா இப்போ சமீபத்தில் வர இயக்குநர்கள் எல்லாருமே ஸ்காசிசி கோட் பண்ண விரும்புகிறேன். என்னன்னா ஸ்காசிசி இல்லை, ஸ்பில்பர்க் கோட் பண்ண விரும்புகிறேன். ஸ்பில்பர்க் சொல்கிறாரு, த நியூ ஃபிலிம் என்தூசியாஸ் ஃபிலிம் ஆஸ்பைரர்ஸ் ஆர் வாட்சிங் டாரண்டினோ மூவிஸ், தே நோ அபவுட் மை மூவிஸ், தே நோ அபவுட் ஜார்ஜ் லூகாஸ் மூவிஸ், பட் தே டோன்ட் நோ அபவுட் த மாஸ்டர்ஸ், தே டோன்ட் நோ அபவுட் ஒரு சிட்னி லமட்டு, அந்த மாதிரி யாரையுமே தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போ உள்ள இயக்குநர்களையும், இப்போ உள்ள ஃபிலிம் டைரக்டர்ஸ் அவங்களையும் அப்படிதான் பாங்க. ஏன்னா யாருக்குமே இப்போ அந்த காலத்தில் இப்போ உள்ள அந்த 80s ஹாலிவுட், 90s ஹாலிவுட், அந்த ஜேம்ஸ் கேமரூன் அந்த ஹாலிவுட்லாம் தெரிஞ்சது தவிர யாருக்கும் ஒரு என்ன அது ஒரு இட்டாலியாவில் நியோ ரியலிசம் படங்கள் அந்த மாதிரி யாருக்கும் ஒரு தேடி போய் ஒரு காலத்தில் பார்த்த மாதிரி இப்போ யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலாக்குள்ளே எல்லாருமே ஒரு ஆக்ஷன் படம் இருக்கணும், ஒரு கேங்ஸ்டர் படம் இருக்கணும், ஏன்னா அதுதான் ஃபேமஸ் ஆகுது இல்லை, அது பாப்புலர் ரீச் ஆகுதுல்ல, அதனால பாப்புலர் ஜானருக்குள்ளேயே எல்லாரும் நோட்டி நிற்கிறோம். அதனால தான் இப்போ நிறைய ஹாலிவுட் இன்ஃப்ளூயன்ஸோடயே படம் பார்க்குறோம். ஆனால் அந்த காலத்துலேருந்தே ஹாலிவுட் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது நம்ம படங்கள்லையும், இப்போ நீங்கள் 1960களில் ஜெய்சங்கர் வச்சு கௌபாய் படங்கள் எடுத்தாங்க, கவுபாய்க்கு நம்ம ஊருக்கு என்னதாங்க சம்மந்தம் முதல்ல, அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எம் கர்ணன்னு சொல்லிட்டு அந்த இயக்குனர் தான் கவுபாய் படங்கள் எல்லாமே எடுத்தது. அந்த கவுபாய் படங்களுடைய ஒரு ஸ்பூஃப் மாதிரி தான் என்னது விஜய் என்னது நம்ம சிம்பு தேவன் இந்த படம்
இருமுகட்டை
முரட்ட சிங்கம் எடுத்தாரு. அந்த படங்கள்லாம் நீங்க உண்மையிலே அந்த படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மெக்கானாஸ் கோல்டு, ஒரு ஃபிஷ்ஃபுல் ஆஃப் டாலர்ஸு, அந்த மாதிரி படங்கள் இன்ஸ்பிரேஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு படத்தில் வந்து அப்பாவை கொலை பண்ணது ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க, இன்னொரு படத்தில் அம்மாவை கொலை பண்ணி ரிவெஞ்ச் எடுப்பாங்க. அந்த மாதிரி ரிவெஞ்சஸ்க்கு யார் ரிவெஞ்ச் எடுக்காக மாறிட்டே இருக்க தவிர இது மாறவே வர அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே பார்த்து ரொம்ப ஏலியனேட்டிங்காக இருக்கும். நீங்கள் மாஃபியா சொன்னீங்களே, மாஃபியா வந்து அதில் வந்து வில்லா எல்லாம் போதும் கோட்டை சுட்டு போட்டு வருவானுங்க, எல்லாம் இது பண்ணிட்டு வருவானுங்க. ஏன்டா சென்னையில் அடிக்கிற வேலைக்கு எவன்டா கோட்டு சுட்டு போடுவான், ஏன்டா இப்படி படுத்துறீங்க, அந்த மாதிரி தான் அது அந்த காலத்துலேருந்தே ஒரு ஏலியனேஷன். இது வந்து தப்புன்னு நான் சொல்ல வரேன். இது என்னன்னா எல்லாருமே ஒரு ரீக்ரியேட் பண்ணணுங்க. இந்த மாதிரி நம்ம இத்தாலியில் எப்படி சர்ஜியோ லியோனே ஒரு கவுபாய் படம் எடுத்தாரோ அந்த மாதிரி கவுபாய் படம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எம் கர்ணன் மாதிரி டைரக்டர் நினச்சிருக்காரு. அதனால ஹி டுக் த ஃபிலிம்ஸ் அண்ட் இட் காட் சக்சீடட். பிகாஸ் அந்த காலத்தில் யாரும் ஒரு மேற்தட்டு வர்க்கத்தை தவிர, அதாவது பாண்டிச்சேரி மாதிரி சிட்டியில் கூட, பாண்டிச்சேரி மாதிரி சிட்டி சென்னை மாதிரி சிட்டியில் தான் அது இங்கிலீஷ் படங்களே, பாண்டிச்சேரி மாதிரி சிட்டி மதுரை அந்த மாதிரி சிட்டியில் தான் ஒரு நிறைய மக்கள் வாழ்கிற சிட்டியில் தான் அது ஒரு காலத்தில் இங்கிலீஷ் படங்களே தெரிவிட்டுருந்தாங்க. ஃபிஸ்ஃபுல் ஆஃப் டாலர்ஸு ஆர் ஃபியூ டாலர்ஸ் மோர் அந்த மாதிரி படங்கள்லாம் எங்க அப்பா
இப்பவும் அப்படிதான் இங்கிலீஷ் நல்ல படங்கள்லாம் பெரிய சிட்டி எனக்குலாம் பார்க்கவே முடியல.
இப்ப கூட அதே நிலைமை தான் நமக்கு. ஸோ வந்து நீங்க அதனால பாத்தீங்கன்னா அந்த படங்கள் ஹிட் ஆச்சு அந்த டைம்ல. அந்த ஜெய்சங்கர் நடிச்ச கவுபாய் படங்கள் எல்லாருமே, கரி வெஸ்டர்ன் மூவிஸ் அதெல்லாமே. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அந்த மாதிரி இப்போ வந்து நீங்கள் மாஃபியா மாதிரி ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா யூ ஷுட் ஹாவ் அட்லீஸ்ட் அவுன்ஸ் ஆஃப் ரிலேட்டிபிலிட்டி, அவுன்ஸ் ஆஃப் கனெக்டிவிட்டி டு யுவர் ஹோம் லேண்ட். நீங்கள் வந்து ஹாலிவுட் படங்களை பார்த்தே இன்ஸ்பயர் ஆகி படம் எடுக்க முடியாது. இட் வில் பி லைக் அ பஸ்தீஷே, அதாவது என்னன்னா ஒரு இமிட்டேஷன் மாதிரி தான். அகேன் மிமிக்கிங், மறுபடியும் நம்ம மிமிக்கிங் தான் பண்ணுறோம். இப்போ மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம மிமிக்கிங் அகேன் அண்ட் அகேன். ஹாலிவுட் நம்ம மிமிக்கிங் பண்ணிகிட்டே தான் இருக்குன்னு தவிர, நம்ம வந்து அவன் ஒரு கதை, அவன் மாஃபியா கொள்ள வச்சு, அவன் மாஃபியா இட்டாலியன் மாஃபியா எல்லாம் பலகால ஹிஸ்ட்ரி இருக்குது. நம்ம காட்ஃபாதர் கதையிலேருந்து பார்த்துக்கோ, டின்டின் அமெரிக்கா காமிக்ஸில் கூட அந்த இட்டாலியன் மாஃபியாலாம் வந்துருக்குது. ஸோ வந்து நீங்கள் இட்டாலியன் மாஃபியா வச்சு நம்ம ஊர் மாஃபியா இப்படி தான் இருக்கும், அதாவது கோட்டு சுட்டு போட்டு வர்றது. அந்த காலத்து படங்கள்லேருந்தே நம்ம பார்த்துட்டு தான் வர்றோம். நம்ம ஊரில் இந்த தாதாக்கள் அண்டர்வேல்டுனாலே அப்படியே கோட்டு சுட்டு போடு, ஏன்னா அவங்க எல்லாருமே படங்கள் பார்த்து அண்டர்வேல்டு தாதாக்களை பார்த்துருக்காங்க தவிர யாருமே என்னது உண்மையிலே இங்கே எப்படி இயங்குவாங்க தாதாக்கள், இங்கே உண்மையிலே எப்படி அண்டர்வேல்டு இருக்குது, அண்டர்வேல்டு அந்த கிரைம் சிண்டிகேட்ஸ் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. பிகாஸ் தே டோன்ட் வான கோ இன்சைட் தட். அது ஒன்று, அதுதான் இங்கே பார்க்குறேன் நான். ஒரு கிரைம் படத்தை கூட நம்ம என்ன அது ஒரு இன்னொரு கிரைம் படத்தை பார்த்தா, இன்னொரு ஹாலிவுட்லேருந்து ஒரு கிரைம் படத்தை பார்த்தா நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோமே தவிர அங்கேருந்து ஏலியனேட் பண்ணுறோம், ஏலியனேட் பண்ணிடுறாங்க ஆடியன்ஸை அங்கே நம்மளை. அந்த ஏலியனேஷன் தான் இப்போ ரொம்ப ஓவரா நான் நிறைய படங்களில் பார்க்குறேன். இப்போ சமீபத்தில் வர படங்களில் ரொம்ப அந்த ஹாலிவுட் தனம், ஹாலிவுட் தனம் ரொம்ப அதிகமாயிடையே.
அது தமிழ் சினிமால எப்பவுமே இருக்கிற ஒரு பிரச்சனை. இப்போ தெலுங்குனாலும் அவங்க வந்து அந்த மசாலா கூட தான் ஸ்டிக் ஆன் பண்ணுவாங்க. லைக் சம் அதர் மூவிஸ் வரும், அது நல்ல மூவிஸா இருக்கும். கோழிப்பாளையம் ஏதோ ஒரு ஃபிலிம் வந்துச்சுல, லைக் அவங்களுக்குன்னே ஒரிஜினல் ஃபிலிம்ஸா இருக்கும். ஆனா இங்க ஆஃப் பீட் ட்ரை பண்றவங்க கூட லைக் மாஃபியா மாதிரி இருக்கா, அந்த மாதிரி ஒரு மிமிக்கிங் தான் ட்ரை பண்றாங்க.
எக்ஸாக்ட்லி, அது இதுலலாம் நல்லா அப்பட்டமாக தெரிஞ்சுது. என்னது இன்னொரு படம், அந்த சை வந்து ஒரு டிரான்ஸ்பிரசி படம் எடுத்தேன், அது பேர் என்ன ப்ராஜெக்ட் டெக்னி. அதுலலாம் இங்கிலீஷில் தான் 90% டைலாக்ஸ் இருந்துச்சு. ஏ நீங்கள் இப்போ கூட கெஹரையான்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்களே, ஹிந்தியிலே கூட பேச முடியும். ஏன்னா என்னடா நினச்சிருங்க, இப்போ ஹிந்தி படம் அப்போ நீ இங்கிலீஷ் படமே எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான்டா, அப்படி தான் இருக்குது இப்போலாம் பார்க்குறப்ப. யூ கெட் இன்ஸ்பயர்ட் பை சம்திங், யூ கெட் இன்ஸ்பயர்ட் பை ஒரு உட்டி ஆலனுடைய ஒரு என்னது மேட்ச் பாயிண்ட் மாதிரி படம் பார்க்குறீங்க, அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறீங்கன்னு தெரியுது. அதுக்கு நீங்கள் ஒன்று அதை ஹிந்தியில் டப் பண்ணிட்டு போங்க, இல்லைனா நீங்கள் இங்கிலீஷில் எடுத்துகிட்டு போங்க கதையை. அதை விட்டு ஏன் வந்து ஹிந்தியில் இது எதுவுமே ஒரு மூவியில் எடுக்கிறீங்க, அந்த மூவிலே ஃபுல்லாக ஸ்டிக் ஆன் பண்ண பாருங்க. ஏன் வந்து இங்கிலீஷ்லேயே 90% டைலாக்ஸ் இருக்கு. நீங்கள் வந்து உங்களுடைய மேதாவிட்டு தந்தோட தான் ஆடிய காற்று காட்ட விரும்பி தந்தோட கிரியேட்டர்ஸ் எல்லாம் டோன்ட் வான டெல்ல ஸ்டோரி மாதிரி தான் இப்போல்லாம் சமீபத்தில் தோண ஆரம்பிக்குது. ஒரு மேதாவித்தனத்தை தான் பார்க்குறாங்க தவிர ஒரு கதை சொல்லணும். கதை சொல்லி அவங்களுக்கு ஒரு நாலு விஷயம் சொல்லி கொடுப்போம், நாலு புதுசாக ஒரு அவங்களுக்கு ஒரு ட்ரையம்ப் ஒரு ஃபீல் கொடுக்கணும். அந்த மாதிரி யார் வரவங்களே ரொம்ப ரேராக போயிடுச்சு இப்போ தமிழ் சினிமாவில். தமிழ் சினிமாவில் இல்லை, இந்திய சினிமாவிலே சொல்கிறேன்.
அவரை கேட்ட கொஸ்டின் மாதிரி எனக்கு லோகேஷ் அண்ட் கார்த்திக் கேட்டதுல டிமாண்ட் மீட் சப்ளை தான், எது பாப்புலரா இருக்கோ எது அக்செப்ட் பண்றாங்களோ அதுதான் அவங்க ட்ரை பண்ண முடியும். லைக் அவங்க மாநகரம் வந்து சிட்டிக்கு உள்ள போய் எடுத்து எடுத்தாங்க, பட் ஒரு ஸ்டார் படங்கிற போது ஏதோ வித்தியாசமா ட்ரை பண்ணு அவங்க திங்க் பண்ணும்போது அவங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆச்சு, மக்களுக்கு இதே இது ஒர்க் அவுட் ஆகும். டெர்மினேட்டர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அது இந்தியாவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த ரேஞ்சில் தான் எடுக்கிறாங்க படங்கள். அதே டைம் வந்து சத்யஜித் ரே படம் அவர் சொன்ன மாதிரி இம்பாசிபிள் டு பி கிரியேட், எதுவாக இருந்தாலும் சரி அதுல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறைய பேர் படம் எடுத்திருக்காங்க. அதே சேம் டைம் தான் நாயகன் சொல்லுவாங்க, நாயகன் வந்து காட்ஃபாதர் இன்ஃப்ளூயன்ஸ் தான், ஆல்மோஸ்ட் ரீமேக் மாதிரி தான், பட் அதுக்கான ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கும், அந்த ப்ரமேஷிப்பில் செட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு இன்ஸ்பைராக நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்தாங்க. ஸோ நமக்குன்னு ஒரிஜினலாக ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது அது சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோ அதுதான் ஃபியூச்சர் ஆஃப் ஆர்ட். அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு ஏதாவது பண்ணணும்னா அதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். நமக்கு இப்போ டிமாண்ட் சப்ளைக்கே நம்ம ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா, அந்த மூமெண்ட்ல ஹிட் ஆகும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் வருமே தவிர, போக போக அதையே மிமிக் பண்ண தான் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ விக்ரம் வந்து சக்சஸ் ஆனதுனால இனிமே நம்ம பார்க்க போறோம் நிறைய படங்கள் விக்ரம் மாதிரி வரப்போகுது.
ஆல்ரெடி வந்துருச்சே எல்லாம்
எடுத்துருக்காங்க
நிறைய. அதோ இப்ப இது கோஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு இந்த படம், ஒரு நாகார்ஜுன படத்துல பாத்தீங்கன்னா அதுல அடுத்து இன்னொன்னு அகில் நாகார்ஜுன பையன் வந்து ஒரு படம், அந்த படத்துல கடைசியில மிஷின் கன்னு, இப்ப பத்தாண்டுல கூட மிஷின் கன்னு,
அதே மாதிரி ஒரு இன்னொரு ஸ்டார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி எல்லாமே நிறைய வரப்போ.
அதான் ஒரு ஒரு சக்சஸ் ஃபார்முலா வச்சுக்கிட்டு ஒரு சக்சஸ் ஃபார்முலா வச்சு எல்லாருமே ரீக்ரியேட். லைக் இப்போ நம்ம நம்ம கவுபாய் படங்களை பற்றி எப்படி ஒரு காலத்தில் கவுபாய் படம், ஸ்டார் வார்ஸை பார்த்துட்டு ஸ்டார் வார்ஸ் வந்து செம்ம ஃபேமஸ் ஆச்சு, அதனாலே டர்க்கிஷில் ஒரு படம் இருக்கிறாங்க, டர்க்கியில் ஒரு படம் இருக்கிறாங்க, அரேபியாவில் ஒரு படம் இருக்கிறாங்க, அந்த மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்லேயும் ஒரு ஸ்டார் வார்ஸ் ரிப் ஆஃப் மாதிரி ஒன்று எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் 80s. ஸோ அதே மாதிரி ஏன்னா எல்லாருக்குமே என்னன்னா தே வாண்ட் அவங்களுக்கு அந்த மாதிரி சக்ஸஸ் ரீக்ரியேட் பண்ணணும், ஒரு மாதிரி இந்த மாதிரி கதையை கொடுக்கணும்னு நினைச்சு நிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ கேஜிஎஃப்பும் இதுவும் வந்து
ப்ரோ ஆக்சுவலா சாரி டு இன்டரப்ட் யூ, இந்த இரும்பு கோட்டை முரட்ட சிங்கம் வந்து பத்தி பேசிட்டு இருக்கும் போது கவுபாய்ஸ் எதுக்கு நம்ம ஊர்ல அப்படின்றத பத்தி சொன்னீங்க இல்லையா, பட் ஆனா நான் அதுக்கு நான் ஐரனே நான் என்ன பாக்குறேன்னா எனக்கு அது ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. சரி
இரும்பு கோட்டை பத்தி நான் சொல்லுவேன், இரும்பு கோட்டை முரட்ட சிங்கம் இட்ஸ் அது வந்து இன்டென்ஷனலா ஸ்பூஃப் பண்ணனோ, அது ஸ்பூஃபா ஒரு இது இந்த இந்த காலகட்டத்தில் கரி வெஸ்டர்ன் படங்கள் வந்து அந்த அதனுடைய ஸ்பூஃபா தான் நான் ஸ்பூஃபா தான் எடுத்துருக்கு இன்டென்ட் பண்ண. ஸோ இரும்பு கோட்டை முரட்ட சிங்கம் தப்புன்னு சொல்ல வரல, அதை தப்புன்னு சொல்ல வரல, அது தப்பு நான் சொல்ல வரேன். இரும்பு கோட்டை முரட்ட சிங்கம் இட்ஸ் ஹொமாஜ், அதாவது எப்படி வந்து பல்ப் ஃபிக்ஷன் வந்து எப்படி வந்து ஒரு பல்ப் கதைகள் பல்ப் ஃபிக்ஷன் அதாவது இந்த ரேசியான த்ரில்லர் கதைகளுக்கான ஃபிக்ஷன் ஒரு ஓட் அண்ட் ஓட் அண்ட் ஓட் ஃபார் த பல்ப் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் நம்ம டேரண்டினோ சொன்னாலும் அந்த மாதிரி தான் சிம்புதேவனுடைய இரும்பு கோட்டை முரட்ட சிங்கம் இட் வாஸ் அண்ட் ஓட் டு த கரி வெஸ்டர்ன் மூவிஸ் தட் வாஸ் ஹிட் அட் வாஸ் பேக் இன் டைம் தட் வாஸ் ஹிட் ஏர் இன் தமிழ்நாடு 60s-70s. ஸோ வந்து இரும்பு கோட்டை முரட்ட சிங்கம் வாஸ் நான் அது அது தப்பான சீட்டிங், நீங்கள் இரும்பு கோட்டை முரட்ட சிங்கம் வாஸ் ஹொமாஜ், ஆக்சுவலி ஹொமாஜ் இட்ஸ் ஹோட் வாட் எவர் யூ கால் இட் ட்ரிபியூட் என்ன வேணா சொல்லிக்கலாம். அது
சிம்புதேவனோட ப்ரமிசஸ் எல்லாமே ஆக்சுவலி நல்லா இருக்கும், அவரோட வேர்ல்ட் பில்டிங்காக இருக்கட்டும், அந்த அதுதான் நிறைய பேர் லிமிட் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த ப்ரமிசஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. இப்போ அரையன் முன்னூறு செங்கல் கடவுள் வந்து ஆல்ரெடி ஹாலிவுட்ல இருக்கிற கதைகள் தான், கடவுள் ஒரு நாள் பர்மனன்ட் பர்சன் கூட வந்தா என்ன அப்படின்றது, அது எவ்வளோ ஒரிஜினலா நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருந்தாருங்கிறது அவர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு.
ஆக்சுவலா அரையன் 300 இந்த ப்ரூஸ் ஆல்மைட்டி கிட்டத்தட்ட அந்த
ஆனா அது அப்படியே ரீமேக் பண்ணியிருந்தோம்னு அது ப்ரூஸ் ஆல்மைட்டி அப்படியே எடுத்திருந்தா ஏலியனேட்டா இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் நான் சொல்றேன், நாயகனும் அதே தான், தேர் இஸ் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எப்படி எடுக்கிறாங்கிற விதம் இருக்கு.
இந்த அடாப்டேஷனே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இது இப்போ பாலாஜி மோகன் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, பாலாஜி மோகன் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த இந்த படம் பண்ணியிருந்தாரு ஆதல் சோதப்போது எப்படி பண்ணியிருந்தாரு, அது வந்து ஆக்சுவலா ஆனி ஆலோட பேசிஸ் அந்த ஃபோர்த் வால் பிரேக்கிங் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். அந்த உடியாலனோட டச் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அவர் அந்த படத்தை எடுத்துட்டு போயிருப்பார். அதே மாதிரி இப்போது லோகேஷ் கனகராஜ் அவர் பண்ணுறதும் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கைதி வந்துட்டு அசால்ட் ஆன் 13th ப்ரீசன்ட் ஆக்சுவலாக அந்த மூவி பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு நிறைய இது பார்த்தேன். ஸ்டோரி ஆனால் சிமிலராக இருந்தது.
அப்புறம் இது காணாரு.
ஸோ அது எல்லாமே அந்த ப்ரிமே நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரிமேஸ்லாம் சிம்பிளாக இருக்குது, ஐ மீன் சிமிலராக இருக்குது. பட் அதை வந்து நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த வேர்ல்ட் பில்டிங் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போகிறது தான் வந்துட்டு இப்போ இருக்க நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க அப்படி தான்
நினைக்கிறேன்.
அந்த ஒரு
ஆக்சுவலி இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஒரு காலகட்டத்தில் லைக் ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலி நிறைய பேர் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க.
ஈவன் ஆதித்யன்றோ வந்து இது சொல்லியிருந்தேன் மாநாடு கூட அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு அவங்க.
யா மாநாடு வந்து இட்ஸ் அது வந்து நம்ம வந்து என்னன்னா டைம் லூப் கதைகள் வந்து நம்ம பாக்குறோம். அதோ அதுக்கு மாநாடுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு ஜாங்கோன்னு சொல்லிட்டு, அந்த படம் கிட்டத்தட்ட மிராஜோடைய ஒரு கிட்டத்தட்ட அந்த பிரமிஸ் அப்படியே எடுத்துக்கணும். ஒரு கொலை கதையை அப்படியே என்னது இதில் ஒரு டைம் லூப்பில் வச்சு அப்படிங்க இதில் மிராஜ் அந்த ஸ்பானிஷ் படத்தில் இருந்த மாதிரியே அது ப்ரெமிஸ் எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த படம் வந்து எங்கேயுமே ஒட்டவே இல்லை எனக்கு ஜாங்கோ அந்த படம் பார்த்தப்ப. நான் மாநாடுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் அந்த படம் ஓடிடியில். ஸோ அந்த படம் பார்த்தப்ப அது வந்து ஃபுல்லாக ஏலினேட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு அதை அந்த கான்செப்டை. இப்போ நீங்கள் அதே மாநாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாநாடு வந்து ஒரு எஜ் ஆஃப் டுமாரோலையோ டாக் டே ஆஃப்டர்நூன் சாரி டாக் டே ஆஃப்டர்நூன் இல்லைங்க கிரவுண்ட் ஆக் டே அது வேற படம் கிரவுண்ட் ஆக் டேவோ அந்த மாதிரி நம்ம பார்த்து பழக்கப்பட்ட படங்கள்லேருந்து அந்த டைம் லூப் என்ற ஒரு கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் சைஃபை என்ற விஷயமே இந்தியாவில் வந்து அது வந்து இன்னமும் ஒரு ஏலியனேட்டடான ஒரு சப்ஜெக்டாக தான் இருக்குது. நம்ம ஊரில் இன்னமும் சைஃபை ஜெனியூனாக எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். சைஃபை கதைகளும் ஏன்னா நீ நான் கூட சமீப சென்னை புக் ஃபேர் போனேன், தமிழ் சைஃபை கதைகள் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை எங்கேயுமே. சுஜாதாவுடைய கதைகள் தவிர ஒரு சில இது தவிர ரேரி வெரி ஸ்கேர்ஸ் அமௌண்ட்டில் தான் சைஃபை கண்டென்ட்டே இருக்குது நம்ம ஊரில், கதைகளே இருக்குது நம்ம ஊரில். ஸோ வந்து நீங்கள் அந்த கண்டென்ட்டை நம்ம தான் இன்னும் உருவாக்க ஆரம்பிக்கணும் சைஃபை கதைகளை. இந்தியா ஒரு அமெரிக்காவில் இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி உருவாக்க ஆரம்பிக்கும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. எக்ஸ்டர்னல் காரணம் ஏன்னா இங்கே இன்னும் சயின்ஸு ப்ராபகேஷன் இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் எந்த அளவுக்கு ரீச் ஆகலை கம்பேர்ட் டு ஹவு ஏன்னா மீடியாவும் ஒரு காரணம் இருக்குது நிறையா இருக்குது அதை பற்றி. அது தட்ஸ் அனதர் டிஃப்ரெண்ட் டாபிக். ஆனால் ஒரு சைஃபை கதையை ஒரு டைம் லூப் மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துனா அதை குழப்பாமல் எங்கேயும் இது பண்ணாமல் நம்ம ஊர் ஏற்ற மாதிரி ஒரு ஃபேண்டசி எலமெண்ட்டை கொண்டு வந்து அது வந்து அதே மாதிரி அந்த டைம் லூப் எந்த அளவுக்கு உங்களை எங்கேஜ் பண்ண வைக்கணுமோ எங்கேஜ் பண்ண ஒரு கான்ஃப்ளிக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த கான்ஃப்ளிக்டை வச்சு எங்கே உங்களை ஒரு கான்ஃப்ளிக்ட் அதாவது எஸ்ஜே சூர்யாவுக்கும் இவனுக்கும் எஸ் சிம்புக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களை உட்கார வச்சு அதை ரிப்பீட்டே ஆனால் கூட உங்களை எங்கேயுமே போர் அடிக்க வைக்காமல் அதே சமயம் டைம் லூப் என்ற ஒரு கான்செப்டையும் உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு ஒரு இந்திய சாதாரண ஒரு சாமானிய மனுஷன் பார்த்தா கூட அந்த படம் புரியும். அந்த மாதிரி தான் அந்த மாதிரி நீங்கள் ஒரு வெஸ்டர்ன் கான்செப்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்பின் நீங்கள் கொடுத்தாகணும். அப்போ தான் வந்து என்னது அது யூனிக்காக இருக்குது. இப்போ மாநாடு வந்து நான் வந்து ஒரு வெளிநாட்டுக்கார வந்து எங்கள் ஊரில் நம்ம பார்த்து உங்கள் ஊரில் ஒரு சைஃபை படம் ஒன்று சொல்லுங்கள் ஒரு சைஃபை ஃபேண்டசி அந்த மாதிரி சொல்லுங்கன்னா நான் கண்டிப்பாக மாநாடு நான் சொல்லி ஆவேன். பிகாஸ் வந்து எங்கள் ஊர் ஃப்ளேவரில் இருக்கும் அதே சமயத்தில் உனக்கும் பிடிக்கும்டா உனக்கும் எங்கேஜிங்காக இருக்கும்டா அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு படத்தை வெங்கட் பிரபு கொடுத்துருக்காரு எனக்கு. நான் சொல்லுவேன் ப்ரவுட் டு சே தட் ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காரு வெங்கட் பிரபுன்னு. ஒரிஜினலாக எந்த அளவுக்கு ஒரு இந்தியன் ஃப்ளேவரோட அதே மாதிரி மாயவன் அதுவும் ஒரு இந்தியன் ஃப்ளேவரோட இருக்கும். அதே மாதிரி கேம் ஓவரு அது ஒரு இந்தியன் ஃப்ளேவரோட இருக்கும். எல்லாமே மூணு கதையுமே பார்த்தீங்கன்னா செம்ம ஹை கான்செப்டு எட்டு. ஆனால் இதில் ரெண்டு படங்கள் பெரிய ரீச் ஆகல கம்பேர்ட் டு மாநாடு. பட் ஸ்டில் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஸ்டார்ஸ் அந்த வேல்யூலாம் இருக்குது இந்தியா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். எட் சொல்கிறேன் இந்த மூணுமே வந்து ரொம்ப யூனிக்காக இந்த ஊர் லெவலில் இந்த ஊர் லெவலில் அந்த மண் சார்ந்த ஒரு சென்சிபிலிட்டிஸோட கலந்து கொடுக்கணும். அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து ஏலியனேட் பண்ணக்கூடாது ஆடியன்ஸை. நீங்கள் ஒன்றை வைக்கணும் அவனை வந்து. நீங்கள் எப்போ ஒன்றரை வைக்கிறீங்க ஒரு சாமானிய மனுஷன் நீங்கள் எப்போ ஒன்றரை வைக்கிறீங்களோ அங்கே தான் கலை ஜெயிச்சுது அன்னைக்கு. ஐன்ஸ்டைன் சொல்கிற மாதிரி தான் என்னது சிம்பிளாக பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்கிறவன் பேர் ஜீனியஸ் கிடையாது. சிம்பிளான விஷயத்தை கூட என்னது கஷ்டமான விஷயத்த கூட சிம்பிளான டேர்ம்ஸில் சொல்கிறவன் தான் உண்மையான ஜீனியஸ். ஐன்ஸ்டைன் சொல்கிற மாதிரி தான் இப்போ வந்து கஷ்டமான விஷயத்த சிம்பிளாக சொல்லணும் கலை. அதுதான் நான் பார்க்குறேன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும்.
நம்ம வந்து இப்போ இந்த இன்க்ளூஷன் இதெல்லாமே பேசிட்டோம். அதாவது நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் இப்போது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் அதாவது இப்போது ஃபாரினோட ரெகக்னிஷன் கிடைக்கிறது அவர் அவங்களோட அக்செப்டன்ஸ் கிடைக்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு வந்து நிறைய இப்போ ரீசெண்டாக கூட ஆர்ஆர்ஆரோட அந்த பெஸ்ட்மேட் ஆஸ்கர் கேம்பெயின் ஆர் கோல்டன் க்ளோப்ஸில் இருக்கும்போது கூட ஐ திங்க் வெஸ்டர்ன் அக்செப்டன்ஸ் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஜூனியர் என்டிஆர் சொல்லியிருந்தார் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு வந்து வெஸ்டர்ன் அக்செப்டன்ஸ் நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வெக்ஸ் அவங்க வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறது அவர் இந்த ஒரு ஆர்ஆர் டிபேட்டே நம்ம எடுத்துப்போமே இந்த மாதிரி வந்துட்டு இந்த மூவிக்கு வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது இது வந்து எந்த மாதிரி இனி வர சினிமா வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த வெக்ஸ் இந்த வெஸ்டர்ன் அக்செப்டன்ஸ்ன்றது நமக்கு தேவையாது.
அது ஆக்சுவலி இந்தியன் சினிமா அஃபெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆர்ஆர்ஓட இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிறது லைக் அவங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சு உண்மையான விஷயம் தான். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ராஜமௌலி ஃபிலிம்ஸ் யூஸ்வலி எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே செட்டப் இருக்கும், ஒரு செட் பீசஸ் இருக்கும். ஸோ இப்போ ஆர்ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் அவங்களோட கரண்ட் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸோட ஜென்ரல் ஆடியன்ஸோட அந்த பிச்சுன்னு சொல்லுவாங்களா, ஆடியன்ஸ் பிக்சர் தெரிஞ்சு படம் எடுக்கிறது தான் தெலுங்கு சினிமாவோட கிரேட்டஸ்ட் ப்ளஸ்ஸாக பல வருஷமாக எல்லாரும் சொல்றது, கிரிட்டிக்ஸ் சொல்ற விஷயம். தமிழ் சினிமாக்கு அது கிடையாது. ஸோ ஆடியன்ஸ் பிக்சர் தியேட்டர் ஆடியன்ஸை எந்த மாதிரி கவர் பண்ணலாம், எப்படி அவர் எக்ஸைட் பண்ண வைக்கலாம்ங்கிற ஒரு பிக்சில் எடுக்கிற படங்கள் தான் அது. ராஜமௌலி ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இருந்து இப்போ வரைக்கும் அப்படிதான். ஸோ அந்த படம் அவங்க அக்செப்ட் பண்ண காரணம் அவங்க ரொம்ப அதுக்கு டியூன் ஆயிட்டாங்க இப்போ. ஸோ ஒரு காலத்தில் இருந்த அந்த சைஃபை ஃபிலிம்ஸோ அவங்களோட ட்ரெண்ட் ஆக்சுவலி சேஞ்ச் ஆயிடுச்சு. அவதார் டூ கூட அவங்க அவ்வளவா அக்செப்ட் பண்ணதான் எனக்கு தெரியல.
அங்க அவ்வளவு டொமஸ்டிக் கலெக்ஷன் எல்லாம் வந்திருக்குது இப்ப, நல்லா டொமஸ்டிக் கலெக்ஷன் இருக்கு, ஹையஸ்ட் கிராசிங் டொமெஸ்டிக் டொமஸ்டிக் கலெக்ஷன் இப்போ வந்துருக்குது ஹாலிவுட் படத்துக்கே. ஸோ அது வந்து சொல்ல அது வந்து அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப கான்ட்ராடிக்டரி ஆகுது. லைக் அவதார் டூ நல்லா ஓடிச்சு, அங்கே நல்லா தான் ஓடிச்சு ஆக்சுவலி.
அவதார் டூ இந்தியாவில் தான் அவங்கள விட நல்லா ஓடிச்சுங்கிற ரிப்போர்ட் வந்து.
யா ஆனால் வந்து யா 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 ஸ்டில் ஆனால் என்னன்னா அது என்ன இன்னும் ஓடிந்தானே இருக்குது. அவதார் டூ இஸ் ரன்னிங் குட் ஈவன் நவ் இன் வெஸ்டர்ன் கண்ட்ரி இன் அமெரிக்கா. என்னன்னா இப்போ உள்ள இந்த நம்ம ஜென்ரேஷன் தான் அது ரொம்ப ஓவராக புளுத்தித்தனம் பண்ணிக்கிட்டு பழைய கதை ப்ரோ லேக் ப்ரோ அப்படின்னு போங்கடா பச்சை சத்தின்னு போங்கடா
அப்படின்னா
ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டு.
ஆமா பட் அந்த கிராண்ட் ஸ்கேலுக்காக போறாங்கன்னு வச்சாலுமே ரிசப்ஷன் வந்து கிரிட்டிக்கல் லெவல் ரிசப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் இல்ல ஸ்டோரி இல்ல அப்படிங்கிற.
அதை விட என்ன ஐரனினா இன்னும் எனக்கு புரியாத வெஸ்டர்ன் கிரிட்டிக்ஸ் என்னன்னா ஆர்ஆர்ஆர் வந்து அவ்வளவு டாப் செட் பீசஸ் இருக்குது அது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க, அதை ஏத்துக்க முடியுது. ஆனா அதே ஜேம்ஸ் கேமரன் பண்ணாருன்னா இது என்னது, இது வந்து ரொம்ப லேக் அடிக்குது அது அடிக்குதுன்னு என்னது பெரிய பெரிய கார்டியன் மாதிரியோ இவங்களே எழுதுறாங்க. அந்த ஐரனி என்ன புரிஞ்சுக்கணும், ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர்
ஐரனி. நம்ம இங்க பண்றது தான் இப்ப அவங்க அங்க பண்ண ஆரம்பிச்சாங்க.
அதுலயே
நம்ம எப்படி ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் பெரிய இது அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க நம்ம ஊர்ல பண்ணா மதிக்க மாட்டோம் அதேதான் இப்ப அவங்க.
எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி.
ஏன்னா இது இப்ப ஒரு ட்ரெண்ட் சோஷியல் மீடியா அந்த வோக் கல்ச்சருக்கு அப்புறம் இன்க்ளூசிவ்னஸ்ங்கிற ஒரு ட்ரெண்ட் அமெரிக்கால ரொம்ப பூம் ஆயிருக்கு.
அதுவும் ஒண்ணு அதுவும் ஒண்ணு எக்ஸாக்ட்லி.
அவங்க சினிமா பெட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆயிருக்கு.
எக்ஸாக்ட்லி.
என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட கரண்ட் அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு படம் வந்துருச்சு. இப்ப ரொம்பவே சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் அந்த கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் இன்ஃபினிட்டி வார அந்த மூமெண்ட்ஸுக்காக தான் தியேட்டருக்கு போறாங்க கோயிலுக்கு அப்புறம். அதுக்கு ரொம்ப செட்டான ஒரு படமா இருந்துச்சு, கொஞ்சம் அவங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு இதுவா
இருந்துச்சு.
இப்ப பிரச்சனை என்னன்னா ஓகே அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அதுல பிரச்சனை ஒண்ணும் இல்ல, அது இவ்வளவு ரொம்ப புஷ் பண்ணி இவ்வளவு அக்ளைம்ஸுக்கு போற மாதிரி எனக்கு தோணுது. லைக் கோல்டன் குளோப்ஸ் வரைக்கும் போனா கூட பெஸ்ட் சாங் தான் கொடுத்தாங்க, அதுல இருக்க மிச்சம் இருக்கிற சாங் நல்லா இல்லாத நிலையா இருக்கலாம். ஆனா அவங்க சேம் ஒரு ஒரு ப்ரெஷர்னால ஒரு இன்க்ளூசிவ்னஸ் ப்ரெஷர்னால இப்ப ஃபிலிம்ஸ் வந்து கொண்டு
வேற இப்ப வந்து அவங்க பாராசைட் எப்படி வந்து அதிர்வலையை கிளப்பிச்சோ அந்த அதிர்வலை அவங்களால மீண்டும் வர முடியல ஹாலிவுட்டு ஆஹா அப்படின்னு ஆகி போச்சு. அதனால இப்போ வந்து வேற வழி இல்லாமல் இப்போ வந்து என்னது எல்லாம் அவங்க இப்போ பாப்புலராக இருக்க பாப்புலாரிட்டியை தாண்டி தான் என்னது எல்லா அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாருமே அமெரிக்கன் சினிமா எல்லாமே அப்படிதான் போகுது, எல்லாமே அதை நோக்கி தான் போகுது,
இன்க்ளூசிவ் பண்ற மாதிரி அவங்க அவார்ட் ஷோஸ் மாதிரி.
பட் அட்லீஸ்ட் தட்ஸ் பெட்டர், தட்ஸ் பெட்டர் கம்பேர்ட் வாட் வி சீ ஹியர் இன் அவார்ட் ஷோஸ் இன் இந்தியா அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா இங்க வந்து என்னன்னா, இங்க இந்தியாவில வந்து இந்த அவார்ட்ஸ் சர்க்கியூட்ன்ற விஷயமே அவார்ட்ஸ் சீசன் நம்ம சொல்றோம், வெஸ்டர்ன்ல ஒரு 4 மாசத்தை 5 மாசத்த அவார்ட் சீசன் சொல்றோம். அந்த மாதிரி இந்தியாவில ஒரு அவார்ட் சீசன்ன்ற விஷயமே இப்ப வரைக்கும் வி டோன்ட் ஹாவ் அ கன்சிஸ்டன்ட் அவார்ட் சீசன், ஒரு நல்ல அவார்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்க மாட்டேங்குது. அதனால ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்கறதுல ரெக்கக்னிஷன் பண்ணணும் என்ற விஷயம் அட்லீஸ்ட் இப்போ வரைக்கும் ஏதோ ஏதோ ஒரு வகையில இருக்குதுன்றத பார்க்குள்ள ஐ திங்க் தட்ஸ் அது ஒரு ரிலீஃபாக, ஒரு ரிலீஃப் ஃபேக்டராக நான் பார்க்குறேன். ஆனால் அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான், கார்பேடியம் சொன்ன மாதிரி தான், இன்க்ளூசிவ்னஸ் இப்போ வந்து அந்த ட்ரெண்ட் இப்போ வந்து ரொம்ப அதிகமாகினே இருக்குது. அது ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் நல்லது தான், நல்லது தான், ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் பாவம், கொஞ்சமாச்சும் ஒரு எம்பத்தியோடு இருக்குல்ல அமெரிக்க, உங்கள் அமெரிக்கன்ஸ் வந்து அமெரிக்கன் சினிமாவில் கொஞ்சம் எம்பத்தியோடு இருந்தால் நல்லாயிருக்குமே, அதுதான் எனக்கு தோணுது. கொஞ்சம் எம்பத்தியோடு இருக்கணும், லைக் வர்ஸ்ட்னு சொல்லக்கூடாது. ஆர்ஆர்ஆர் வந்துட்டதால ஹாலிவுட் ஃபிலிம்ஸே வர்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு பாக்குறேன்.
ஆர்ஆர்ஆரோட ஸ்டெடிக் இன்டரப்ஷன் இன்டர்பிரேஷன் எல்லாம் ரொம்ப ஹிலாரியஸா இருக்கு.
ஐயா ஐயா, அந்த ரியாக்ஷன் வீடியோ எல்லாம் நான் பார்த்தேன், லைக் அது ரொம்ப ஓவரா தான் இருந்துச்சு. எட்டு ஆனா ஜெனியூனா, அதோ நம்ம பேட்ரிக் வில்ஹம்ஸ் சொல்லிட்டு ஒருத்தர் ஆர்ஆர்ஆர் பத்தி 1 hour வீடியோ போடுறாரு, இட் வாஸ் ஜெனியூன், இட் வாஸ் ஜென்யூன், இட் வாஸ் ஜென்யூன். நான் எல்லாருமே வியூவர்ஸ் லிஸ்னர்ஸ் கேட்டு கண்டிப்பாக பேட்ரிக் வில்ஹம் உடைய ஆர்ஆர்ஆர் அனலிசிஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் அவர் வந்து ரொம்ப ரசித்து போட்டிருப்பாரு, அதுதான் எனக்கு நான் பார்த்ததுல ரொம்ப ஜென்யூனான ரியாக்ஷன் அந்த படத்துக்குன்னா, நான் பார்த்ததுல வெஸ்டர்னர்ஸ் கிட்ட தான் அந்த அவருடைய ரியாக்ஷன் தான். மீதி யாருமே பெருசாக டஸ் லைக் தே வாண்ட் டு கோ வித் ட்ரெண்ட் ட்ரெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. அவர் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அந்த அவர் வந்து அவர் பிரேக் டவுன் பண்ணது, அவர் வந்து எப்படி அவர் சினிமா எப்படி பார்க்குறாரு அப்படின்னு, அதாவது எப்படி மியூசிக்கல்ஸ் வந்து இங்கே இந்தியா, ஆக்சுவலாக மியூசிக்கல்ஸ்ன்ற விஷயமே அதே தான். மறுபடியும் அந்த பேப்பரே நான் குவாட் பண்ண விரும்புகிறேன், ஜெர்மி ஜெரி டாப்லெட்ஸோடைய பேப்பரே நான் குவாட் பண்ண விரும்புகிறேன். அவரே சொல்கிறாரு, அதாவது மியூசிக்கல்ஸ் வந்து ஒரு காலத்தில் சைலண்ட் டாக்கிங் இராக்க, டாக்கிங் இராப்போ பல படங்கள் ஆரம்பிச்சு ஹாலிவுட்டில், அப்புறம் ஒரு காலத்துக்கு மேலே ஒரு ஸ்டாக்னேஷன் ஆரம்பிச்சுது. ஆனால் இந்தியாவில் தான் மியூசிக்கல்ஸ்ன்ற விஷயமே ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சுது. ஸோ அதனால் இப்போ ஒரு இது பார்க்குறாங்கன்னா, இப்போ வந்து ஆர்ஆர்ஆர் பார்க்குறாங்கன்னா இட் வாஸ் இட் வில் பி அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார், பிகாஸ் ஏன்னா லாலா லேண்டு மாதிரி ஒரு படம் எடுக்கிறதே இப்போ வந்து பெரிய விஷயமா இருக்குது இது ஹாலிவுட்டில். ஹாலிவுட் லாலா லேண்டு மாதிரியே பெரிய படத்தையே ஒரு மாஸ்டர் பீஸாக கொண்டாடுறாங்க ஹாலிவுட்டில் ஆடியன்ஸு. ஏன்னா அவங்க மியூசிக்கல்ஸ் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. நம்ம அப்படி கிடையாது, நமக்கு லாலா லேண்டு பார்க்குறப்ப எப்படி இருக்கும், என்னப்பா இது நம்ம ஊர்லயே நடத்திட்டாங்களேப்பா, என்னப்பா இதெல்லாம் அப்படிதான் இருக்கும்.
இல்ல ப்ரோ, லாலா லேண்ட்லாம் வந்து ஆஸ்கர் ஹைப்புக்கு அப்புறமா தான்
என்னால
ஒரு 15 minutes மேல தாண்ட முடியல ப்ரோ, முடியல. உங்களுக்கு நீங்களா என்ஜாய் பண்ணீங்களா?
யா கண்டிப்பா, நான் ஆக்சுவலா நான் உங்களை மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப எனக்கு பெருசா பிடிக்கல, என்னடா இது வரானுங்க போறானுங்க அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த விப்ளாஷ் படம் பார்த்த பிறகு நான் ரீவாச் பண்ணேன். விப்ளாஷ் எனக்கு என்னோட பாதிப்பை ஏற்படுத்தினால அந்த லாலா லேண்ட் படம் பார்க்கணும் மறுபடியும் சொல்லிட்டு பார்க்க போனேன். பார்க்க போனப்ப எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சு, அது என்ன அது விவரிக்க முடியல வார்த்தையால, இட் ஜஸ்ட் இட்ஸ் ரைட் இருந்துட்டு ஹார்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா, மனசை போட்டு தாக்கிடுனு அப்படி இருந்துச்சு எனக்கு அந்த படம் லாலா லேண்ட். ஸோ வந்து
கண்டிப்பா அப்ப நானும் ரீவாச் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா நான் வந்து முன்னெல்லாம் எப்படின்னா ரொமான்ஸ்னாலே ஒரு ரொமான்ஸ் ஜானர்னாலே ஒரு டிஸ்டேனோட தான் பார்ப்பேன், இப்போ வந்து கொஞ்சம் ஓப்பனாக அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து அந்த ஓப்பன்னஸோட பார்க்க ஆரம்பிச்சு தான் எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சேன் லாலா லேண்ட்லாம். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். அதனால லாலா லேண்ட், கமிங் டு த டாபிக், லாலா லேண்ட் மாதிரி ஒரு படத்தை அவங்க வந்து கொண்டாடும் போது ஆர்ஆர்ஆர் வந்து நாட் ஜஸ்ட் மியூசிக் ரேட்டு, ஆக்ஷனு அது ரேட் எல்லாமே கலந்து கட்டி ஒரு நம்பூர் மசாலா போடாது. ஸோ வந்து அது பார்க்குறப்ப ரொம்பவே யூனிக்காக தான் இருக்கும். இது வந்து நண்பர்கிட்ட ஒருத்தர் கூட பேசியிருந்தேன், என்னன்னா ஈவன் சுறா படமே போட்டால் கூட ஃபாரினர்ஸ் வந்து தேல் பி அஸ்டானிஷ்ட் பை த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோன்னு சொன்னாரு. ஸோ பழங்காலத்து இந்த ஹாலிவுட்ல ஒரு மக்கானாஸ் கோல்டு, அவர் பாட்டாக்கஸ், ஒரு பென் ஹர், அந்த மாதிரி ஒரு என்ன ஒரு பிரம்மாண்டம், அந்த ஒரு ஒயிட் ஸ்க்ரீன், ஒயிட் ஷார்ட், ஒயிட் ஆங்கிள் ஷார்ட்ஸ் எல்லாமே ஒயிட் ஆங்கிள் தான் இருக்கு, ஒரு பிரம்மாண்டம்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த ஓல்டு ஸ்கூல் ஹாலிவுட் பிரம்மாண்டத்தை மறுபடியும் காமிச்சது ஆர்ஆர்ஆர் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் தே ஆர் ரேவிங் அபவுட் ஆர்ஆர்ஆர். அது அதுதான் நான் பார்க்குறேன். அதான் கல்ச்சர் கல்ச்சர் டிஃப்ரெண்ட் ஷாக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இங்கேருந்து வர படைப்புகள் பாரதிதாசன் சொல்கிற மாதிரி தான், பாரதிதாசன் வெளிநாட்டு படைப்புகள் யாவும் தமிழ் மொழி பெயர் தெரிய வேண்டும், அந்த மாதிரி நம்ம ஊர் படைப்புகள்லேருந்து அங்கே வருது, இங்கே படைப்புகள் அங்கே போகுது. ஸோ அது இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு கிவ் அண்ட் டேக் மாதிரி, சிம்பயாசிஸ் மாதிரி தான், மறுபடியும் அகெயின் குவாட்டிங் சிம்பயாசிஸ் மாதிரி தான் இங்கே போயினுக்குது. எல்லாமே கல்ச்சுரல் ஷாக் மாதிரி தான் தெரியும் அவங்களுக்கு நம்ம ஊர் படங்கள், ஆனால் நமக்கு அப்படி தெரியும். பிகாஸ் ஆர்ஆர்ஆர் நம்மளை பார்த்து இட்ஸ் எட் அனதர் மசாலா படம் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஈவன் நான் என்ஜாய்
பண்ணேன்,
ஆனால் அதான் நான் ஏன்னா தமிழ்நாட்டிலே ஐ குட் சீ த ரியாக்ஷன்ஸ் கம்பேர்ட் டு தெலுங்கு பீப்புள், தமிழ்நாட்டில் ஐ குட் சி, ஏன்னா நான் என்ஜாய் பண்ண ஆர்ஆர்ஆர். பட் ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே ஆர்ஆர்ஆர் பற்றி நான் சொன்னாலே என்னப்பா அது அவன் போட்டு பாட்டுக்கு என்ன அது பைக்கை தூக்குறான் அடிச்சு போடுறான் என்னடா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குதுன்னு. நான் வந்து நான் போட்டேன் நானே அதே போஸ்ட்லயே ஆக்சுவலா என்ன கடைசியில் என்ன போட்டிருப்பேன்னா எல்லாருமே பைக்கை தூக்குறாங்க எல்லாம் அதிரடி பண்றாங்க அதுக்கிட்டு எல்லாத்துக்கும் லாஜிக் பாக்குறீங்களே நியாயம் வேணாம் மடான்னு போட்டு அது வந்து இட்ஸ்ல நீங்க வந்து சொல்லித்தரத்துக்காக யூஸ் பண்ணுங்க தவிர அதுக்காக அந்த படத்தை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் தே சினிமா இஸ் சினிமா வந்து உங்க இமேஜினேஷனை தாண்டி ஒரு படைப்பை நம்ப வைக்கிறது தான் சினிமா, கன்வின்சிங்காக சொல்கிறதா சினிமான்னு கடைசியிலேயே அதே போஸ்ட்டில் நான் போட்டிருப்பேன். எட் ஐ ஸ்டாண்ட் பை திஸ் கோட்ஸ் ஸ்டாண்ட் பை மை போஸ்ட் ஈவன் நவ். அதே தான். ஸோ வந்து நம்ம என்னென்னா நம்ம வந்து எட்டை இப்போ சமீபத்தில் நான் பார்க்குறேன், எல்லாருமே எல்லா வியூவர்ஸுமே எல்லாருமே ஒரு எட்டை இருந்து தான் படத்தை பார்க்குறாங்க. ஃபெட்டிஷைசிங் தி ஸ்பெக்டிக்கல்னு சொல்கிற மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு படம் பார்க்குறாங்கன்னா படம் பார்க்குறேன்னு சொல்கிறதுக்காக தான் பார்க்குறாங்க தவிர யாருமே அந்த படத்துக்குள்ளே போக மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே ஒரு
ராஜமௌலி பிலிம்ஸ் அவரோட எக்ஸ்ட்ரா செட் பீசஸ் எல்லாமே எனக்கு பிடிக்கும். நானி வந்து ஃபேவரட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம் சொல்லலாம். ஏன்னா அவருக்கு அந்த எக்ஸ்ட்ராடினரி அந்த ஸ்பெக்டக்கிள் காட்டுற விஷயம் அவருக்கு. பட் ஆர்ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் அந்த கதைக்கு அவர் சொன்ன விஷயங்கள் அவர் மார்க்கெட் பண்ண விதம் இது எதுவுமே அவர் படம் எடுத்து செட் ஆகல. ஸோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பேட் பண்ணின்னு சொன்னாரு, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஏராக்களை போய் படம் எடுக்கிறாரு, அவரோட எமோஷன்ஸ் அந்த அந்த ரெண்டு கேரக்டர்ஸோட எமோஷன்ஸ் ரொம்ப ட்ரூவா இருக்கும், அந்த அந்த விதங்கள்லாம் நடந்துக்கும். பட் திடீர்னு ஒரு பாகுபலி கிளைமேக்ஸ் எல்லாரையும் பறக்க விடுற மாதிரி இங்கேயும் கொண்டு போய் பறக்க விட்டா அந்த ப்ரமேஸோட டிஸ்ரெஸ்பெக்ட் தான் அது. அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகலர்ஸோடையோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோடையோ கடைசியில் அந்த ராமர் ரெஃபரன்ஸ் எல்லாம் வர்றது வந்து எழுதி
போயிடலாமான்னு நம்ம கல்ச்சுரல் கான்டெக்ஸ்டோட பாக்குறதால நமக்கு வந்து அது ஒட்டாம போயிடுது. நம்ம வந்து
கல்ச்சுரல் கான்டெக்ட்னு சொல்றோம், இது ஆக்சுவலி அவர் ஒரு மேனிபுலேட்டிவ் விதமா எடுத்துட்டாரோ எது எது பேட்ரியாட்டிசம் வந்து இப்போ ஹிந்தியில ஓடுற ரெண்டு விஷயங்கள் வந்து
ஆக்சுவலா அவரே ஆனா தன்னோட இன்டர்வியூலே வாட் இஃப் போத் அலுவை சீதாராமராஜா அண்ட் கொம்பரம் பீமா மெட் அப்படின்னு தானே சொன்னார். மார்க்கெட் பண்ணதே அப்படிதானே பண்ணாரு, வாட் இஃப்
தானே. பட் அவ்வளவு சூப்பர் ஹீரோயிக்கா எடுக்க வேண்டிய ஒரு பிரமைசஸ் இல்ல
அவர் சூப்பர் ஹீரோக்கு தானே எடுப்பாரு. ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து ஆரம்பிச்சு அவர் வந்து
அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருந்திருக்கணும்னு தோணுது. திடீர்னு வந்து ராமர் ஆயிட்டாருன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருந்திருக்கணும்.
அதுக்கு வேணாம், அது என்னமோ தெரியல, அது வந்து கதை வந்து அதுக்கு போனாலே அடுத்து அடுத்து வேற நான் போயிடுவேன், அப்புறம் அது அப்படியே கான்ட்ரவர்சிஸ்களுக்கு போற மாதிரி இருக்கும். ஸோ வந்து
இன்னும் தனியா ஒரு ஆர்ஆர்ஆர்னு ஒரு எபிசோட போட்டு அதுக்கு கூப்பிட்டு போனோம்.
இல்ல ப்ரோ சொல்றது
வந்து ஆக்சுவலா ரீசெண்டா வந்து இப்போ அவராச்சும் இதை சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு, நான் இதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சூலத்துக்கும் பாலிவுட்க்கும் அப்படி என்னதான் கனெக்ஷன் எனக்கு புரியல, என்ன படம் வந்தாலும் சூலத்தை எடுத்து வச்சுக்கிறானுங்க.
அந்த காலத்துல
ரிலீஜியஸ் பிலிம்ஸும் நேஷனலிஸ்ட் பிலிம்ஸ் தவிர எதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதான் பிரச்சனை.
எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்,
அதுதான் ப்ரோ. இப்போ இருந்தாலும் இந்த மித்தாலஜி இன்னொரு பக்கம் எடுத்து வச்சுக்கிறானுங்க, இது எனக்கு தெரியல எவ்வளவு தாண்டா மில்க் பண்ணுவீங்க மித்தாலஜில இருந்துன்ற மாதிரிதான் எனக்கு கோபம் வருது. அவ்வளவு கதைகள் இருக்கு, அவ்வளவு சொல்ல வேண்டியது இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு தேச்ச ராமாயண மகாபாரதத்தையே திருப்பி திருப்பி திருப்பி
தெரியுமா, இப்ப நம்ம பாத்துன்னு ரொம்ப அத மகாபாரத ராமாயணத்துக்குள்ளே எல்லாம் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிறாங்களே ஒழிய அதையாச்சும் ஒழுங்கா எடுக்கணும் இப்ப எல்லாம் தோணுது நமக்கு, அதையாச்சும் ஒழுங்கா எடுத்து தொலடா அப்படின்னு இப்ப இருக்கு. தவிர எல்லாருமே அதுக்குள்ளே அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றி நிற்கிறாங்க, யாருமே வந்து அந்த வட்டத்தை தாண்டி போக மாட்டேங்க. ராமாயணத்துக்குள்ளே மகாபாரதத்துக்குள்ளே அவ்வளோ கிளை கதைகள்
தாண்டி போனால் தான் பாய்காட் பண்ணிடுறாங்க.
இல்லை அதான் பாய்காட்னு
இப்போ வந்து ரொம்ப பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் பாலிவுட்
கரெக்ட் கண்டிப்பாக
ஃபிலிமேக்கர்ஸையும் நம்ம பிளேம் பண்ண முடியாது. நல்லா படம் எடுக்கிறவங்க முன்னாடியே பாலிவுட்ல அவங்களுக்கு மதிப்பு இல்லை. அனுராக் கஷ்யப்லாம் ஒரு கட்டத்தில் எங்கேயாவது ஓடி போயிடலாம் ஒரு நிலைமையில தான் இருக்கு.
எக்ஸாக்ட்லி.
ஸோ வேற வழி எடுக்கிறவங்க ஏதோ எடுத்து போங்க அப்படிங்கிற ஒரு
நாள். இப்போ வந்து நீங்க பேலஸ் ஆஃப் இல்யூஷன்ஸ் ஒரு புக்கு சித்ரா பானர்ஜி தேவ குமானின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எழுதுனாங்க. அந்த அது வந்து திரௌபதியோடைய பார்வையிலேருந்து எப்படி இந்த மகாபாரதத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த கதையை வந்து யார் அந்த கதையை வந்து படமா எடுத்தா இங்கே என்ன ஆகும் முதல்ல? வி நோ வாட் வாட் வில் ஹேப்பன். ஸோ வந்து என்னன்னா இங்க வந்து இது எல்லாமே 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 இந்த மதம் இந்த சாதி இந்த பொலிட்டிக்ஸ் எல்லா விஷயங்களும் கலந்து கட்டி தான் இங்கே என்ன அது அடுத்த கதை அடுத்த சோர்ஸ் மீட்டர் டேப் பண்ணுறதுக்கே என்ன அது பயப்படுறோம். இங்கே நம்ம இந்த எல்லா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன அது ஒன்றி போயிருக்குது அடுத்த இதை டேப் பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து நம்ம ஊர் சினிமா வந்து எவ்வளவோ ஒரு வகையில் பரவாயில்லன்னு தான் தோணுது. ஏன்னா நம்ம நிறைய நாவல்ஸ் எல்லா விஷயம்
டேப் பண்ணி எல்லாமே அக்செப்ட் பண்ணோம்.
ஐயா எக்ஸாக்ட்லி
நமக்கான ஸ்கோப்பு இப்போ சவுத் இந்தியன் ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கு. அங்கே போய் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, யாருமே எதுவும் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்கு.
ஐயா அதே மாதிரி நம்ம வந்து எக்கனாமிக்கலி பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியா பார்த்தீங்கன்னா மோர் அட்வான்ஸ்டு அதே மாதிரி எக்கனாமிக்கில் எஜுகேஷன் லெவல்லையும் நம்ம வந்து அட்வான்ஸ்டாக இருக்கிற, வேற நார்த் இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு இது கிடையாது. ஒரு ஒரு குறிப்பிட்ட சாரால் மட்டும்தான் என்னது ஒரு குறிப்பிட்ட பரக்காரர்கள் பணம் படைத்தவர் வசதி படைத்தவருக்கு மட்டும்தான் படிக்க முடியுன்ற நிலைமை இப்போ வரைக்கும் தொடர்ந்து தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அதனால்தான் நம்ம வந்து எல்லாருமே எல்லா வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்தும் இங்கே வந்து படம் எடுக்கிறாங்க, எல்லா விதமான கதைகளும் வருது, எல்லா சோர்ஸ் நிறைய சோர்ஸ் மெட்டீரியல் நம்ம டேப் பண்ணுறோம், நிறைய கதைகளை நிறைய நாவல்ஸு ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் டேப் பண்ணுறோம். யாராவது அங்கே வந்து ரொம்ப லிமிட்டடான இருக்கவங்க தான் லிமிட்டடாக டேப் பண்ணுறாங்க அந்த சோர்ஸே. ஸோ வந்து அந்த எக்ஸ்போஷர் அந்த விஷயங்கள் எல்லாமே கலந்து கட்டி தான் எல்லா ஃபேக்டர்ஸும் கலந்து கட்டி தான் ஒரு கலை வர்றதே இருக்குது இங்கே இந்தியாவில்.
ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து உங்களோட தாட்ஸ் என்னவா நீங்கள் முடிக்க விரும்புகிறீங்க?
நான் அந்த அவார்ட்ஸ்ல இருந்தே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஆராராக வந்து ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ல தான் அவங்க நாமினேட்லாம் பண்ணுறாங்கன்னு. இந்தியாவில் இதுக்கு என்ன நடக்கும்னா இந்த மாதிரி படங்கள் தான் இனிமேல் சக்ஸஸ் ஆகும், இந்த மாதிரி படங்கள் தான் அக்ளைமும் கிடைக்கும். விக்னேஷ் சிவன் கூட நம்மள ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, தூளங்களும் இதுக்கு ஈக்குவலாக எல்லா அக்ளைம்ஸும் போன ஒரு படம் தான், ஆனால் அதை பற்றி யாருமே பேசலை. அப்போ கூழாங்கல் மாதிரி ஒரு படம் இனிமேல் யார் எடுக்க போறா, அதுக்கான தைரியம் யாருக்கு வரும்? ராக்கி படத்துக்கு அவர் ரைட்ஸ் வாங்க ஓடிடி ரைட்ஸ் வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டா சொன்னாங்க. ஸோ அதுக்கான ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த இப்போ சத்யரஜித் ரே அவங்கள்ட்ட இன்ஸ்பயர் என்ன சொன்னா அந்த கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வர்றதுக்கு ஒரே காரணம் என்ன இருந்துச்சுன்னா தே வில் கெட் சம் கைண்ட் ஆஃப் ஒரு அப்ளைன் இருக்கும், இன்டர்நேஷனல் லெவல் ஒரு அப்ளைன் இருக்கும். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாலே ஹாட்ஸ்டார் நாமினேட்டட் ஒரு கேட்டகரி, ஹாட்ஸ்டார்ல அப்படி ஒரு கேட்டகரி, ஹாட்ஸ்டார்க்கு தொடர்ந்து பார்த்தோம்னா அந்த கேட்டகரியில ஒரே ஒரு இங்கிலீஷ் படம், ஆர்ஆர்ஆர் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு தமிழ் நாலு படம் போட்டிருக்காங்க. பண்றவங்க கரெக்டா அக்ளைம் பண்ணணுங்கிறது அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க, நம்ம அதை மதிக்க வேணாம்ங்கிறது கிடையாது. ஒரு நாலு ஆஸ்கர் நாமினேட் ஆகிற ஒரு ஆறு படங்களும் எல்லாருமே பார்ப்பாங்க, அதுக்கு ரீச் அதிகம். ஸோ இந்த ஃபிலிம் மேக்கர்ஸ் சின்ன சின்ன படம் எடுக்கிறவங்க அது அந்த கைண்ட் ஆஃப் சினிமா எடுக்கிறவங்க அவங்க ஃபிலிம்ஸ் வந்து மணிக்காக மட்டும் கமர்ஷியலாக மட்டும் பண்ணுறது இல்லை, அவங்க அந்த கைத்தட்டலுக்காக அந்த படங்கள் பண்ணுறாங்க. ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸுக்கோ இந்த அவார்டு அந்த ரெகக்னிஷன்ஸ்க்காக ஒரு ஆடியன்ஸ் அதை பார்க்கணுங்கிற ஒரு இதில் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பெரிய படங்களை அக்செப்ட் பண்ண அங்கேயும் இந்த பெரிய படம் ஆல்ரெடி கமர்ஷியலி நம்ம ஊர்லேயும் மார்க்கெட்லேயும் அந்த படங்கள் தான் ஓடுது, அக்ளைமும் அந்த படங்கள் தான் எடுக்க போகிறாங்கன்னா தென் ஹூ வில் மேக் அதர் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ்? எதுக்காக சத்யஜித் ரே வந்து இன்ஸ்பயர் பண்ண போறாங்க? எதுக்கு மெயின் ஸ்ட்ரீம்லயே கமர்ஷியல் மட்டும்தான் எடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. வாராரதான் விசிட் பண்ண போறாங்க அந்த அந்த ஃபார்முலாக்குள்ளேதான் ஸ்டிக்கன் பண்ண போறாங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ இது மாறணும்னா ரெண்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஏதாவது நடக்கும், இதை விட பெருசா ஏதாவது ஒரு குவாலிட்டிஷன் ஏதாவது பேசப்படும்.
RRR மாதிரி ஒரு படம் பண்ணுங்கன்னு இனிமே வந்தாலும் வர காலங்கள் வரதான் போகுது. RRR மாதிரி ஒரு படம் பண்ணுங்க, ஏன்னா RRR சக்சஸ் ஆயிடுச்சு, ஹிட் ஆயிடுச்சு. ஸோ உலக லெவலில் ரீச் ஆனால் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுங்கன்னு தான் இனிமேல் அந்த டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா சக்சஸ் ஃபார்முலா ரீக்ரியேட் பண்ணுறது எல்லா காலகட்டத்தையும். ஒரு காலத்தில் பேய் படம் பேய் காமெடி எடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி 4 பேய் 10 பேய் படம் 100 பேய் படம் காமெடி வந்துருந்துச்சு. அந்த மாதிரி தான் எப்படி
எப்பவுமே இருந்துருக்குன்றது அது ஒன்றுமே பண்ணாது. அந்த கமர்ஷியலைஸ்க்காக டிமாண்டை தான் அவங்க பண்ண போகிறாங்க. பட் நான் சொல்கிறது அதர் ஃபிலிம்ஸ் நம்ம இப்போ வீட்டில் உட்காந்து நம்ம பார்த்து நம்ம வந்து எப்படி ரிலேட் ஆக அப்படி ஒரு நான் வந்து எழுதியிருக்கேன். ரியல் சினிமாவுக்கு வந்து RRR வந்து அதை ஓவர் ஷேடோ பண்ணுன்னு சொன்னால் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அப்போ ஒரு ஸ்கைண்ட் ஆஃப் சினிமா ரியல் சினிமா இதெல்லாம் ரியல் சினிமா கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா ஃபிலிம்ஸோட ஆக்சுவலி நம்மளை ரிலேட் பண்ண வைக்கிறது, நம்மளை டச் பண்ண வைக்கிற சில ஃபிலிம்ஸ் இருக்கும். ஸோ ஃபிலிம் மேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி அவங்க ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆக போகுது. என்ன பண்ண போறாங்கன்னா RRR மாதிரி ரஜினிமொழி மாதிரி டைரக்டர்னா நிறைய காசு சம்பாதிக்கலாம். அந்த ஐடியால போய் அந்த மார்க்கெட்டுக்கு என்ன ஒர்க் ஆகும் அதான் பண்ண போறாங்க. அதுதான் இப்ப பாலிவுட்
எல்லாருமே ராஜமொழி ஆட முடியாது.
அது அவரே சொல்லியிருக்காரு.
அதாவது நீங்க எந்த கதை எடுக்கிறீங்களோ மசாலா படங்கள் வந்து இப்ப வந்து நமக்கு என்னன்னா அது வந்து புது இப்ப RRR மூலியம் மசாலா படங்கள் புது மார்க்கெட் ஓபன் பண்ணிருக்கு. தட்ஸ் குட். அதே மாதிரி என்னன்னா என்னன்னா இப்ப எப்படி ஒரு மிஷன் இம்பாசிபிள் மாதிரி ஒரு படம் பார்த்து நம்ம எப்படி ஹாலிவுட்ல நுழைஞ்சு அப்படியே ஹாலிவுட் அந்த ஹாலிவுட்ல ஒரு ஆஃப் பீட் சினிமா அதெல்லாம் எப்படி பார்த்து வரோமோ அந்த மாதிரி இந்த படமும் பார்த்து வரலாமே என்றதான் என்னுடைய இது. என்னுடைய இது நான் பாக்குறேன்னா ஒரு RRR பார்த்துட்டு அப்படியே அவன் வந்து ஒரு சின்ன சின்ன ஹாஃப் பீட் படங்கள் அப்படியே வந்து சத்யாஜித் ரேயோட அந்த ஆர்ட் ஹவுஸ் அந்த ரொம்ப ஆர்ட் ஹவுஸியான படங்கள் அது எல்லாத்தையும் அடுத்து பார்ப்பாங்களோ பார்ப்பாங்க என்றது தான் நான் பார்க்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க அதாவது மெயின் ஸ்ட்ரீம் சினிமா பார்க்குறவங்க பார்த்துட்டு தான் இருப்பான் அட் தி எண்ட் ஆஃப் த டே. இல்லை ட்ரெண்டுக்காக பார்க்குறவங்க பார்த்துட்டு தான் இருப்பா அட் தி எண்ட் ஆஃப் த டே, அது முக்கியம் இல்லை. பட் ஆனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட குரூப் வந்து எப்படின்னா அந்த சினிமாவை பார்த்து பிடிச்சி போய் சரி இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோன்னு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் இல்லையா. ஸோ வந்து அப்படியே நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஏன்னா சத்யாஜித் படங்கள் நம்ம வந்து யார் இந்தியாவிலே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது சத்யாஜித் படம். அதுதான் கவலைக்கிடமான நிலையா இருக்குது. அதான் ஆஸ் ஸ்டீஃபன் ஸ்பில்பர்க் சொன்ன மாதிரி வி டோன்ட் நோ த மாஸ்டர்ஸ் அட் ஆல் நவடேஸ். நம்ம வந்து எல்லாருமே வந்து என்னன்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமான்ற ஒரு வட்டத்துக்குள்ளே சொல்லுங்க. மீடியா ஜேர்னலிஸ்ட் ஜேர்னலிசம் ஆகட்டும் எல்லாருமே எவ்ரி ஒன் இஸ் எக்ஸ்பீரியன்ஸிங் டர்த் நவடேஸ். ஒரு மிகப்பெரிய ஒரு மயான காட்சி மாதிரி தான் இப்போ அழிகுது. இப்போதைய ஜேர்னலிசம் ஸ்பேஸ் சினிமா ஜேர்னலிசம் ஸ்பேஸ் ஆகட்டும் யாருமே ஒரு காலத்தில் அப்துல் ஹமீத் மாதிரி ஆளுங்க வந்து என்னன்னா ஒரு பாட்டுக்கு பின்னாடி உள்ள ஸ்டோரி ஒரு பாட்டு என்ன மாதிரி இருக்குது அந்த மாதிரி வந்து எப்படி இது வந்து இந்த படத்தோட கான்டெக்ட்குள்ளே போகுது அப்படின்னு ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து யாருமே அந்த ஒரு மாஸ்டர்ஸை மதிக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா. அதாவது யூ ஷுட் நாட் லுக் டவுன் த ஓல்டு. அதாவது ஓல்டு விஷயங்களும் வந்து நீங்கள் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் பேசணும். அந்த தெரிஞ்சுக்கணும் பேசணுன்ற விஷயமே என் ஜென்ரேஷனுக்கு இல்லவே இல்லை என்றதுதான் என்னுடைய வருத்தமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நானே சொல்கிறது தான் என்னது RRR பார்த்துட்டு இப்படியே பார்ப்பாங்க தானே யார் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஒரு சிலர் தான் பார்ப்பாங்க தவிர எல்லாருமே பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே அந்த மெயின் ஸ்ட்ரீம் சினிமான்ற வட்டத்துக்குள்ளே தான் போவாங்க. ஸோ அந்த மெயின் ஸ்ட்ரீம் சினிமா வட்டத்தை தாண்டி நான் பேசணும்னு தான் பார்க்குறேன். எல்லாருக்கும் இவர் ஒரு சத்யாஜித் ரே மாதிரியோ ஒரு எஸ் பாலச்சந்தர் மாதிரியோ ஒரு கே பாலச்சந்தர் மாதிரியோ ரித்விக் கட்டக்கு அவங்கள மாதிரி ஆளுங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும். எல்லாருமே சினிமா ஜேர்னலிசம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுன்னு நான் பார்க்குறேன். அந்த எக்ஸ்போஷர் முதல்ல நம்ம ஊரில் வரணும், அப்புறமா வெளிநாட்டுக்காரங்க பற்றி பேசிக்கலாம். நம்ம முதல்ல நம்ம ஊரில் பேசணும். நம்ம ஊர்ல யாரும் சத்யாஜித் திரைப்படத்தை பற்றி நான் சொன்னாலே யார் அவருன்னு கேட்குறாங்க. படைப்பாளிகளை பத்தி நமக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம ஊர் படைப்பாளர் தெரியாம அப்புறம் வெளிநாட்டுக்காரன் தெரிஞ்சு என்ன அவனுக்கு தெரியுது, ஓகே ஃபைன், ஆனா அவனுக்கு தெரியல தெரியல நம்ம வந்து தெரியலன்னு சொல்லிட்டு நமக்கு முதல்ல தெரியணும் இங்க.
இல்ல அவங்களுக்கு தெரியறதும் இல்லையோ பிரச்சனை கிடையாது, என்னன்னா எக்ஸ்போஷர் இருக்கிற விஷயம்தான். இப்போ சத்யஜித் படம் வந்து ரஜினி படம் பாக்குற எல்லாத்தையும் கொண்டு போய் காட்டுறதா சொல்ல, நான் அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. இப்போ நீங்க கேட்ட மாதிரி பிலிம் மேக்கர்ஸ்க்கு என்ன சொல்றோம் கேட்டீங்களா, ஸோ பிலிம் மேக்கர்ஸ் எப்பவுமே ஒரு தேடல் இருக்கும் அவங்களுக்கு, நமக்கு யாருமே சொல்லி தரல இந்த மாதிரி போய் பண்ணுங்க இதெல்லாம் போய் பாருங்க அப்படின்ட்டு, ஸோ நமக்குள்ளே ஒரு சர்ச் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்போஷர் அந்த பிலிம்ஸுக்கு கிடைக்கும், சின்ன பிலிம்ஸுக்கு. அப்போதான் நம்மளே ஃபர்ஸ்ட் அந்த படங்களை பார்க்க முடியும். இப்போ யாருமே இந்த சத்யஜித் பத்தி ஆஸ்கர்ஸ் பேசலன்னா நம்ம ஊர்லயே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. ஒரு ஸோ மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ், ஹை பட்ஜெட் ஃபிலிம்ஸ்னு சொல்ல, பிக் மசாலா ஃபிலிம்ஸ் வந்து அந்த ஸ்பேஸுக்குள்ள போகாம இருக்கிறது நல்லதுன்னு நான் சொல்றேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த ரிமோட் பாசிபிலிட்டி இருக்கு, 1000 பேர்ல ஒரு 10 பேராவது இந்தியன் ஃபிலிம்ஸ் அப்புறம் தேடி வந்து பார்ப்பாங்க.
என்னன்னா இப்ப முன்னாடி வந்து இந்திய படங்கள் வந்து எல்லாரும் இந்தியன் டயாஸ்போரா மட்டும் பாத்துருந்தாங்க அமெரிக்கா மாதிரி நாடுகள், இப்ப வந்து சாதாரண ஆடியன்ஸும் கனெக்ட் ஆகுறாங்க, அதுதான் பாக்கணும் தவிர அந்த அடுத்தடுத்து மேபி ஈச் ஆகலாம். ஹெச்பிஓ மேக்ஸில் கூட க்ரைட்டீரியா இருக்குது, அதுலேயே சத்யாஜித் படங்கள் வருது, ஸோ மேபி அவங்க பார்க்கலாம் நிறைய. ஏன்னா ஏன்னா நம்ம நம்ம வெளிநாட்டுக்கு நம்ம வெளிநாட்டில் இருக்கிற இந்தியர்களும் என்னன்னா நல்ல ஜென்யூனான இந்தியன், மோர் தென் ஆர்ஆர்ஆர் தே ஆல்சோ வான் சம்திங். ஒரு ஏன்னா எனக்கு சமீபத்தில் என்னுடைய தெரிஞ்ச ஒருத்தர் அவர் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தார், என்னுடைய க்ளோஸ் க்ளோஸில் க்ளோஸான ஒரு வெல்விஷர், அவர் வந்து அவரும் சொல்லியிருந்தார், நான் வந்து ஃப்ளைட்டில் வரப்போ காந்தாரா படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது, ஐ ஃபெல்ட் லைக் ஐ வாஸ் என்னுடைய ரூட்ஸை மறந்து என்னை ரூட்ஸை மறந்துருந்த மாதிரி தோணுச்சு ரொம்ப நாளாக வருஷங்களா, அதை வந்து எனக்கு ரீக்ரியேட் பண்ண. ஸோ அந்த ரூட்ஸை வந்து டோன்ட் ஃபர்கெட் யுவர் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்கள் வந்த இடத்த மறக்காதீங்கன்னு, அந்த வந்த இடத்த மறக்காத அளவுக்கு என்னது இன்னும் நிறைய கதைகள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நான் பார்க்குறேன். த மோர் அதாவது ரிஷப் ஷெட்டி சொல்கிற மாதிரி தான், நீங்கள் வந்து வெஸ்டர்ன்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுங்க தப்பு இல்லை, ஆனால் வந்து அதையே வச்சு பண்ணக்கூடாது, மோர் யூனிவர்ஸ் மோர் ரீஜினல் யுகம் மோர் யூனிவர்சல்னு ரிஷப் ஷெட்டி சொல்கிற மாதிரி, வெற்றிமாறன் சொல்கிற மாதிரி எவ்ரி ஒன் ஷுட் கோ மோர் ரீஜினல். நம்ம ஊரில் முதல்ல ஹிட் ஆனதான் அவங்க ஊர் வெளிநாட்டில் ஹிட் ஆகும், வெளிநாட்டில் ஹிட் ஆகிறதுக்காக படம் எடுக்கக்கூடாது, அதுதான் பார்க்குறேன்.
வெளிநாட்டில் வரக்கூடாதுன்னா
பார்க்குறேன் எனக்கு என்னன்னா இப்ப அடுத்து வந்து அடுத்த வர ராஜமௌழி படம் மேலதான் எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இப்ப அதிகமா, ஏன்னா வந்து அடுத்த வர ராஜமௌழி படம் இட்ஸ் மோர் பிகர் அண்ட் பெட்டர்னு அது வந்து ப்ரீப்ரொடக்ஷன் நமக்கு தெரியுது, ஆனா என்னன்னா அது இன்னும் வேர்ல்ட் லெவல்ல அடுத்து ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ராஜமௌழியோட அடுத்த மூவி மகேஷ் பாபு மூவி இட் வில் பி லைக் ரீச் ஸ்கை ராக்கெட்டிங் லெவல், ஆனா நான் சொல்லுவேன் கண்டிப்பா, ஏன்னா அது வந்து டைரக்டாகவே ரிலீஸ் ஆவாங்க, நம்ம ஒன்று போய் அங்கே போய் ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆர்ஆர்ஆருக்கு பண்ண மாதிரி அங்கேயே டைரக்டாக ரிலீஸ் பண்ணிருவாங்க அமெரிக்காவிலே, அப்படி இருக்கும் ரீச் ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன். மேபி மை டைரக்ட் மார்வல் மூவி ஆல்சோ ஹூ நோஸ். ஸோ அதான் என்னன்னா இப்போ நீங்கள் வெஸ்டர்ன்லேருந்து நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் த டே நம்ம கதைகள் நம்ம சொன்னால் தான் நம்ம நம்ம ஊருக்குரிய கதைகள் சொன்னால் தான் ஹிட் ஆகும். நம்ம வந்து வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது எல்லா வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது தப்பில்லை, எவ்வளோ பேர் இயக்குநர்களாகவே தவிர்க்க முடியாது தான். மணிரத்னம் மாதிரி ஆளுங்களே கூட அவங்களுடைய இது ஒரு பாட்டு இதில் தளபதினு ஒரு படத்தில் வந்து சுந்தரி கனல் ஒரு செய்தி பாட்டுருக்கு, அந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எட்டு ஆனால் அது பிக்சரைசேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே செவன் சாம்ராயிலேருந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்படிதான் இருப்பாங்க. இது தமிழ்நாட்டில் எங்கடா சாம்ராயின்னு நம்ம கேட்போம், எங்கடா தமிழ்நாட்டில்
சாம்ராய்,
ஹோமாஜி தான் இருக்கட்டும், ஆனால் என்னன்னா அது ஒரு நல்ல சூப்பரான ஒரு பாட்டு, அந்த பாட்டை வந்து ஏன் வந்து அவர் வந்து ஏன் வந்து அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸோட அந்த மாதிரி ஒரு அவராலே தவிர்க்க முடியலல்ல அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸை அந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ணணும்ன்ற இன்ஃப்ளூயன்ஸை
என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆக்சுவல் தளபதி மற்ற எல்லாமே அவர் அந்த பிரமேசுக்குள்ள இருப்பார். ஆமா, அவர் எக்ஸாக்ட்லி சொல்லியிருப்பார், அவர் எனக்கு கிடைக்கிற ஒரே ஸ்பேஸ் வேற ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா எனக்கு அதை எடுக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் பீரியட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அகெயின் இது ஒரு ஃபிலிம் மேக்கரோட ஒரு பர்சனல் லாங்கிங்
தான்.
இன்னொரு படத்தை பார்த்து அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும். அவருக்கு இப்போ பொன்னியின் செல்வன் தான் அந்த எபிக் இது அவர் பண்ண முடியும். இன்கேஸ் இது பண்ண முடியாமல் போயிருந்தோம்ட்டு அந்த ஸ்டேட்ல அவர் பண்ண ஒரு, ஏன்னா சாங்ஸ் வந்து நம்ம எங்க வேணா போய் என்ன லெவல்ல வேணா இங்க சாங்ஸுக்கு போகலாம். அது வந்து ஸ்டோரி கூட ரிலேட் ஆகாது அப்ப இருந்த டைம்ல. சாங்ஸ் எப்பவுமே ஒரு செப்பரேட்டுக்காக தான் இருக்கும். ஸோ அங்க அப்படி பண்ணி
அவராலே தவிர்க்க முடியல அந்த ஒரு இன்ஃபுளுன்ஸ். அவராலே அது வந்து ரீக்ரியேஷன் அந்த பஸ்தீஷே பஸ்தி சேவா பச்சி சேவா எடுக்கிறது பஸ்தி சேவா அவரை அவரே பண்ண முடிஞ்சுது. அவராலே பண்ண அப்புறம் இப்போ வரவங்களுக்கு சொல்லவே வேணாம், அவங்களுக்கு அதே ஒரு ரீக்ரியேஷன் வந்து இருக்கிறதோ. இன்னொரு அஞ்சலின்னு ஒரு படத்துல கூட ஒரு
பாட்டு அவரோட பர்சனல் லாங் இப்போ இது டிமாண்டுக்காக நான் பண்ணல, பட் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எடுக்கணும்.
அதான்
கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டைலுன்னு அதே தான் அந்த மாதிரி எடுக்கணும்.
அவரே தவிர்க்க முடியல. சோ வந்து நம்மளாலயும் நம்ம முடிஞ்ச நம்மளால அவரே தவிர்க்க முடியாத போது நம்மளும் அந்த மாதிரி தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறோம். அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்க்க பார்க்கணும். வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து அதுல மூழ்கிடக்கூடாது. அதே மாதிரி அவன் கோட்டு போட்டு வரான், அவன் கோட்டு போட்டு வரது, அவன் வந்து என்னது ஊரெல்லாம் இதோடய பை என்னது ஊரெல்லாம் ஆர்கேட் கேம் வச்சுருக்கோம், அதே மாதிரி ஆர்கேட் கேம் வச்சுருக்க மாதிரி இங்கே வந்து நீங்கள் இது பண்ண முடியாது. அது மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரிப் கிளப் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஸ்ட்ரிப் கிளப்னு நீங்கள் தமிழ்நாட்டில் காமிக்க முடியாது. ஸோ வந்து நீங்கள் வந்து நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும் கதையை, நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். பெஸ்ட்டு இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் கூட ஷார்ட்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்கோங்க, தப்பே இல்லை. ட்ரங்க் ஷார்ட்டு என்னென்னமோ ஷார்ட்டு சொல்கிறாங்களே அது எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்கோங்க. ஆனால் கதையை கூட ஒன் லைன் கூட எடுத்துக்கோங்க, ஆனால் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாமானிய மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும். அதுதான் முக்கியமானது. இங்கே உள்ள ஆளுங்க கனெக்ட் பண்ணணும், அதுதான் முக்கியமானது. அட் தி எண்ட் ஆஃப் தி டே வென் யூ கனெக்ட் வித் த காமன் ஆடியன்ஸ் ஒன்லி யூ கேன் வின். தட் இஸ் த ரியல் விக்டரி ஆஃப் அன் ஆர்ட், எனி ஃபார்ம் ஆஃப் ஆர்ட், நோ மேட்டர் வாட்.
இதில் ஃபாரின் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகணும்னா கூட இந்தியன்ஸ் வந்து இந்தியாவில் இந்தியாவில் ரமேசஸில் நடக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவோம்.
இங்கிலீஷ் படம் வச்சுட்டு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு ஹிந்தி படம்னு. அந்த மாதிரி வந்து நீங்க ஏலினேட் பண்ணக்கூடாது ஆடியன்ஸ, உங்களுக்குள்ள ஒன்றி வைக்கணும். அந்த மாதிரி நீங்க வந்து ஏலினேட் பண்ணக்கூடாது, ஒரு வெளிநாட்டுத்தனமா இருக்கக்கூடாது. ஒரு நம்ம ஊருக்குரிய ரசனை கலை எல்லாம் சாயல் எல்லாமே இருந்தால் தான் ஒரு படைப்பு ஜெயிக்கும் என்னைக்கா இருந்தாலும். அந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கணும், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும். எல்லா வெஸ்டர்ன் இல்லை ஈஸ்டர்னு எல்லா நாடுகள்லேருந்து கலைகள் பார்க்கணும், இன்ஸ்பயர் ஆகணும், படிக்கணும். படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த படிக்கணும், எல்லாமே பாடல்கள் கேட்கணும், எல்லாமே தெரிஞ்சு வச்சுனா. ஆனால் அது எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு உரிய ஒரு ரசனையோட கிரியேட் பண்ணணும், அதுக்குன்னு ரசனையோட கதையை கொடுக்கணும். அதுதான் நான் சொல்ல வர்றது.
ஸோ டு எண்ட் தி ஷோ, நீ சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் நான் சம்மரைஸ் பண்ணிட்டேன். வெளிநாட்டு படங்கள் பார்க்குறதா இருந்தாலும் டைப் ஆஃப் படங்களும் பாருங்கள். எல்லாம் மாஸ்டர்ஸோட படத்தை மெயினாக பார்த்துட்டு அதெல்லாம் லேர்ன் பண்ணலாம். அண்ட் நம்ம ஊரில் வந்து பாலு மகேந்திரா சொன்னி டெய்லி ஒரு சினிமா பாருங்கள். அது நல்ல சினிமா இருந்தாலும் சரி கெட்ட சினிமா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு சினிமா பாருங்கள். ஏதாவது ஒரு படத்துலேருந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஊருக்கு வரும்போது ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம இப்பா பாதியை கோட்டுற மாதிரி இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ்நாடுன்ற மாதிரி நம்ம ஊர் ரூட்ஸை மறக்காமல் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு பெட்டர் ஃபிலிம் மேக்கராக ஆகும். தேங்க்ஸ் ப்ரோ அண்ட் ஆதித்யன் ப்ரோ.
தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. அதுதான் நம்மளுமே அப்படி சொல்லி என் பண்ணோம்னா அதுதான் ரூட்ஸ் கதைகள் வந்து நம்ம கிட்டே சொல்ல வேண்டியது அவ்வளோ இருக்கு, அவ்வளோ நாவல்ஸ் இருக்கு. ஸோ ரைட்டர்ஸோட கொலாபரேட் பண்ண ஆரம்பிச்சு ஓகே. ஸோ வி ஆர் டுவர்ட்ஸ் யூனோ நம்ம ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். ஒன்றும் பார்க்கலாம் எவ்வளோ படங்கள் வருது, திருப்பியும் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூ கார்பேடியம் ப்ரோ, தேங்க்யூ ஆதித்யன் ப்ரோ,
தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ நன்றிகள் ரொம்ப நன்றி.